동물은 안 들어오세요. 옛날 집사가 이제 부스들인데 என்ன ஒரு சகோதரர் வந்து சத்தியத்தை விட்டுட்டு சோர்ந்து போய் உலகத்தின் பிரகாரம் போயிட்டாருன்னா அந்த ஆவிக்குரிய வியாதி வந்துச்சுன்னா அவங்க கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்து சபை மூப்பூர்கிட்ட கொண்டு வந்து அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன தேசி பண்ணீங்களோ அபிஷேகம் செய்யல பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு ஜப செஞ்சு அவங்களுக்கு பாவனை அறிக்கையிடும் போது அவங்களுடைய வியாதி சரியாயிருவாங்க. அதனால ஜனங்க நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம் அது உடல் வியாதி. ஆனா உங்களுக்காக இவருடைய ஜபத்தை கண்டிப்பா நினைச்சுக்கிறேன். ஜான் பீட்டர் சொன்னீங்க
கூட தேவனுடைய மகா பரிசுத்தமான சத்தியங்களை நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு வாய்ப்புக்காக நம் தேவனுக்கு இந்த நாளிலே நான் கோலான கோடி நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். கடந்த வாரத்தில் கூட நம்ம பார்த்த அந்த ஒரு பாடமானது மிகவும் முக்கியமான ஒரு பாடமாக இருந்தது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு எவ்வாறு இவ்வளோ கோடி ஜனங்களுடைய இரட்சகராக முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். கல்வாரி சிலுவையின் ரகசியம் என்பதை குறித்து கூட நம்ம பார்த்தோம். அதாவது யோவான் 12:32 நம்ம பார்க்கும்போது படிங்கமா,
நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார்.
அப்போ அவருடைய மரணத்தில் கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலம் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் அப்போ அந்த எல்லாரையும் அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய தெய்வீக திட்டம் சகோதர சகோதரிகளை அது அவ்வளவு சாதாரணமானது இல்ல. அது மனுஷங்களுடைய யோசனை போல இல்ல. ஏன்னா அவருடைய திட்டம் வேற. ஆனா உங்களுக்கு வசனம் நல்லா தெரியும், என் வழிகள் உங்கள் வழிகள் இல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் இல்ல அப்படி சொல்லிட்டார். அவன் நம்ம யோசிக்கிறதுக்கும் கடவுள் யோசிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு முழு உலகத்தின் இரட்சகர் என்ன சொன்னார்னா, அவரை தந்தருளி இல்லைங்களா, நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அந்த உலகத்தில்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப உலகம்னா குறிப்பிட்ட ஜனங்கள் இல்ல, முழு உலகத்தின் ஜனங்கள், முழு உலகத்தின் ஜனங்களுடைய இரட்சகராக. அதான் இயேசு சொல்லும் போது என்ன சொன்னார்னா, அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கிறதுக்கும் இந்த உலகத்துக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அங்க இயேசு சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லாரையும் மீட்கும் பொருளாக. போன வாரம் நம்ம ரொம்ப டீடைல் ஸ்டடி நம்ம பண்ணிருக்கிறோம். யாராவது புதுசா வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு வந்து இந்த நோட்ஸ் வந்து சரியா தெரியலனா நீங்க எங்கிட்ட வந்து நோட்ஸ் நீங்க வாங்கிக்கலாம், போன வாரத்து நோட்ஸ். அதுக்கு முன்பாக வராதவங்களுக்கு கூட நோட்ஸ் கொண்டு வந்திருக்குது. யாருக்கு தேவை இருக்குதோ அது நீங்க வாங்கி ஓரளவுக்கு நீங்க இது படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு தான் புரியும். சப்ஜெக்ட் கேட்கற மாதிரி இருக்காது. சப்ஜெக்ட் கேட்டு வீட்டில் போய் இது படிச்சா நல்லா புரியும். எடுத்தோடனே நோட்ஸ்க்கு போனாக்கா ஓரளவுக்கு புரியும். சரி, அது அப்ப கூட கொஞ்சம் கஷ்டம் யாருக்காவது இருந்துச்சுன்னா நீங்க கேசட்ஸ் நீங்க கேளுங்க. அந்தந்த வாரத்தினுடைய அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து அந்தந்த வாரம் எப்படியோ கஷ்டப்பட்டு நீங்க கேட்டு முடிச்சிருக்கோம். முடிச்சுட்டு அடுத்த வாரத்துக்கு வரும்போது சுலபமாக இருக்கும். அதனாலதான் போன வாரத்துல நம்ம பார்க்கும் போது மீட்கும் பொருள்னா என்ன, அப்புறம் அந்த அநேகருடைய அர்த்தம் என்ன, அப்புறம் வந்து இயேசு எப்படி இந்த உலகத்தினுடைய முழு, அது மட்டும் இல்ல இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவருடைய வாழ்க்கை முறை எல்லாம் கூட நம்ம பார்த்தோம். அவர் நம்ம மாதிரி மனுஷனா வந்தாருங்களா, நம்ம மாதிரி மனுஷங்களா இந்த உலகத்துக்கு வந்தாரா, யார் மாதிரி, கரெக்ட், ஆதாம் மாதிரி இல்லைங்களா, ஆதாம் போல. ஆதாம் எப்படி இருந்தாரு, பரிபூர்ண மனுஷன் இல்லைங்களா, ஒரு மனுஷன் பரிபூர்ண மனுஷன். நம்மளாம் பரிபூர்ண மனுஷங்க இல்ல, நம்மளாம் பலவீன மனுஷங்க, பாவி ஜனங்கள். இயேசு அந்த மாதிரி இந்த உலகத்தில் வரவே இல்லை. ஆதாம் கூட தேவன் சிருஷ்டிக்கும் போது எந்த சாயல்ல பண்ணிட்டார்னா, தேவனுடைய சாயல்ல அவர் உண்டாக்கினார் இல்லைங்களா. அப்போ அதே சாயல்ல தான் யாரும் வந்தார் இந்த உலகத்துக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு வந்தாங்க. அப்போ ஆதாமுக்கு சரிநிகர் சமான விலை கொடுத்தார், ஜீவனுக்கு ஜீவன் இல்லைங்களா, தேவனுடைய நீதி அப்படி இருக்குது. அப்போ ஒன்றுக்காக இன்னொன்று, ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கறதுக்கே இந்த உலகத்துக்கு அவர் வந்ததாக நம்ம பார்க்கிறோம். அவர் கொடுத்த அந்த வெளியேறப்பெற்ற அந்த ஜீவனின் மூலம், அந்த அந்த ஈடு பலியின் மூலம் என்னாச்சுனாக்கா, ஆதாமுக்கு அவர் செலுத்திட்டா முழு உலகத்துக்கு செலுத்தின மாதிரி கணக்கு. ஏன்னா எல்லா ஜனங்களும் யார் வயிற்றில் வர வச்சார், தேவன் ஆதாம் இல்லைங்களா. ஏவல் கூட எங்கிருந்து தான் வர வச்சிட்டாரு, அதனாலதான் தேவன் ஆதாமுக்குள்ளிருந்தே அந்த ஏவலை கொண்டு வந்தார். இல்லைன்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா படைக்கிறதுக்கு கடவுளுக்கு சக்தி இருந்ததா இல்லைங்களா, இருக்குது. ஆனா எல்லா மனிதர்களும் இந்த மாதிரி பாவிகள் ஆயிட்டா எவ்வளவு இயேசு கிறிஸ்து அனுப்புறது. அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டம் எவ்வளவு ஒரு சிறப்பானதாக இருக்குது. ஆனா தூதர்களை தேவன் சிருஷ்டி பண்ணும்போது அப்படி பண்ணல, அவங்களும் அப்படியே கும்பல் கும்பல் தனித்தனியாக அவர் சிருஷ்டி பண்ணார் தூதர்களை. ஆனா மனுஷங்கள் அப்படி பண்ணாமல் ஒரே மனுஷனுடைய வயிற்றுல வர்ற மாதிரி தேவன் பண்ணிட்டான். அப்போ ஆதாமுக்கு சரிநிகர் சமான விலை கொடுக்கும் போது அங்க முழு உலகத்தின் ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்த மாதிரி அங்க கணக்காகும். ஆதாமின் மூலம் என்ன ஆயிடுச்சு, முழு உலகத்தின் ஜனங்களும் மரண தீர்ப்பை வாங்கிட்டாங்க, ஜீவிக்கிற அதிகாரம் போயிடுச்சு. தேவன் மனுஷனை சாவதற்காக படைக்கல இல்லைங்களா, மாறாக அவன் என்றென்றும் ஜீவனோடு இருக்கணும் அப்படின்ட்டு தேவன் சிருஷ்டி பண்ணார். ஆனா அந்த முழு சுதந்திரம் மனுஷங்களுக்கு கொடுத்தார், முழு சுதந்திரம். அவனா யோசித்து செயல் பண்ணும், எந்த கண்ட்ரோல் நம்ம பண்ண மாட்டார். இன்னைக்கு கூட அப்படித்தான் நம்மளுக்கு கடவுள் ஏதாவது யாராவது கண்ட்ரோல் பண்றாரா, போய் பேசினா வந்து வாய பிடிக்கிறாரா, அல்லது வந்து திருடுனா, அல்லது வந்துட்டு விபசாரமோ, அல்லது பொய் சாட்சி என்ன சொன்னாலும் கூட ஒன்னும் சொல்றது, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா முழு சுதந்திரம் மனிதர்களுக்கே கொடுத்திருக்கிறார் தேவன். அப்ப ஆதாமு கூட அப்படித்தான் கொடுத்திருந்தார். அப்ப அந்த முழு சுதந்திரத்தை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக ஜீவிக்கிற அதிகாரத்தை இழந்துட்டார், மரண தீர்ப்பை வாங்கிட்டார். அந்த ஒரே மனுஷன் மூலம் முழு உலகத்தின் ஜனங்கள் எந்த தீர்ப்புக்குள்ள இருக்கிறோம் பண்ணமா, இன்றைக்கு வரைக்கும் மரண தீர்ப்புக்குள்ள இருக்கிறோம் இல்லைங்களா. அதனாலதான் நம்ம போன வாரம் எப்படி முடிச்சோம்னா, கடைசியா நம்ம பார்த்த ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 15:21-22,
ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்.
அப்போ ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும், அதே எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ ஒரே மனுஷன் ஆதாமின் மூலம் முழு மனுக்குலமே மரண தீர்ப்புக்குள்ள வந்துருச்சு. ஆனால் இயேசு 2 மாதம், பைபிள் அப்படித்தானே சொல்லுது, ஆதாமுக்கு சரிநிக சமானமா பேசுது பாருங்க பைபிள், அப்போஸ்தலர் பவுல் அப்படிதான் சொல்றாரு, 2 ஆதாம். அப்போ இயேசு நம்மள மாதிரி வரலங்கிறது கிளீனா புரியுது. அப்போ ஆதாம் போல 2 ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் தந்த அந்த ஈடுபலியின் மூலம் சாபத்துக்குள்ள இருக்கிற இந்த மனுக்குலம், முழு மனுக்குலம் விடுவிக்கப்பட்டு இப்போ என்றென்றும் ஜீவிக்கிற அதிகாரம் இப்ப நம்ம கையில் இருக்குது. இன்னும் அது செயல்படுத்தப்படல, ஆனா இப்ப நம்ம என்றென்றும் வாழக்கூடிய ஒரு அதிகாரம் இப்ப நம்மளுக்கு ஆயிட்டு. ஆனா ஆதாமுக்குள் இருக்கும் போது, இயேசு வர்றதுக்கு முன்பாக மனுஷங்களுக்கு ஜீவிக்கிற அதிகாரம் இல்ல, அவன் மனுஷனா பிறந்தா கண்டிப்பா செத்துருவான். ஆனா இப்போ நம்ம செத்தாலும், இயேசு சொன்னாங்களே, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான் அப்படின்னு சொன்னாரு. இதனுடைய இதெல்லாம் ரொம்ப ஆழமான வார்த்தைகள், அதை பத்தி நம்ம வேற ஒரு கிளாஸ்ல நம்ம படிக்க போறோம். மறியாமலும் இருப்பான் என்ன அர்த்தம் என்னங்கிறது. ஆனா என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும், இப்ப நம்பிக்கை இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் இல்லைங்களா. எப்படி வந்துச்சு இந்த ஒரு நம்பிக்கை அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய ஈடுபலியின் மூலமாக, ஈடுபலி ஆதாமுக்கு சரிநிகர் சமான விலை கொடுத்ததன் மூலம் அங்க உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும் இப்ப ஜீவிக்கிற அதிகாரம் இப்ப வந்தாச்சு. அப்போ இது இந்த ஒரு கொள்கை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்ப ஒன்றுக்காக இன்னொன்று அப்படிங்கறத பத்தி நம்ம பாக்கிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த நோட்ஸ்ல நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பாயிண்ட்டுக்கு. அது வந்து நான் இப்ப சொல்றது இல்ல, ஏன்னா அது நீங்க முடிஞ்சா படிச்சு பாருங்க, புரிஞ்சா பாருங்க, ஏன்னா அது விட்டுருங்க. ஏன்னா அது அது வந்து இந்த பாயிண்ட் விட கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அப்போ லாஸ்டா நம்ம அந்த கிளாஸ் முடிக்கும் போது எப்படி முடிச்சோம்னா, அப்ப இயேசு ஈடுபலி கொடுத்து 2000 வருஷம் ஆகி போச்சு. பே பண்ணி எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு? 2000 வருஷம் ஆகி போச்சு, 2006 ஆகி போச்சு. அப்ப அப்படி இருக்கும்போது உலகத்தின் ஜனங்களுக்கு எந்த விதமான விமோச்சனமே இல்ல. அப்ப எப்ப, ஏன், என்ன காரணம்? என்னைக்கு நம்ம காசு கொடுக்கறோமோ அன்னைக்கே கடைக்கார பொருள் கொடுக்கணுமோ வேண்டாமா? இல்லைங்க, நம்ம அந்த விஷயத்திலேயே அவ்வளவு கரெக்டா இருக்கிறோம். இப்ப ஒரு பொருள் வாங்குறோம், அரிசி மூட்டை வாங்குறோம், 500 ரூபாய் பே பண்ணியாச்சுன்னா உடனே அரிசி மூட்டை தூக்கி என்ன பண்ணுங்க, வெளியில வைக்கணும் இல்ல. நீ வந்து 1 வருஷம் கழிச்சு வந்து வாங்கிக்கனா நம்மளால ஒத்துக்கவே முடியாது. அப்ப அப்படி இருக்கும்போது இயேசு இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக தம்முடைய ஜீவன் கொடுத்து 2000 வருஷம் ஆச்சு, எந்த விதமான மாறுதலும் இல்ல, நிலைமை இன்னும் மோசமா போயிட்டு இருக்கு. அந்த காலத்தை விட இப்பத்த நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. இது என்ன காரணம், இதை நாம் தெரிஞ்சுக்கணும். இது தேவனுடைய சித்தம் என்ன இருக்குது, நம்மளுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பாக இது நல்லா நீங்க யோசனை பண்ணி பாருங்க. காசு கொடுத்தா அது உடனே என்ன ஆகும், கண்டிப்பா அது பொருள் கண்டிப்பா நம்ம கைக்கு கிடைக்கும். அப்ப இயேசு ஜீவன் கொடுத்ததுனால கூட என்ன இருக்கணும், கண்டிப்பா அதனுடைய விலை கிரயம் அல்லது அதனுடைய எஃபெக்ட் கண்டிப்பா இந்த உலகத்துல நடந்திருக்கும். அப்ப அதை பத்தி நம்ம பார்க்கும்போது இதுதான் விஷயம். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் இல்லைங்களா, தேவன் என்ன பண்ணார், இயேசுவை இல்லைங்களா 3ஆம் நாளில் சீஷர்கள் என்ன சாட்சி கொடுத்தாங்க, இதுக்கு நாங்கள் எல்லா சாட்சிகளா இருக்கிறோம். அப்ப மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாளைக்கு பின்பு அவர் எங்க போனாரு, இயேசு பரலோகமே யாருக்கிட்ட போயிட்டாரு, பிதாவினுடைய வலது பாரிசத்தில். அப்படின்னா என்ன வலது பாரிசன்னா, பக்கத்தில் ஒரு சேர் போட்டு அந்த சேர்ல போய் பக்கத்தில் உட்காந்துட்டார்னு அர்த்தமா? வலது பாரிசன்னா ரைட் ஹேண்ட், தேவனுடைய ரைட் ஹேண்ட். அதான் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் இப்ப சகல அதிகாரமும் எனக்கு இருக்குதுன்னு சொன்னார். அப்ப அந்த வலது பாரிசம்னா தேவனுடைய பவர் ஆஃப் அட்டர்னி சொல்றாங்க பாத்தீங்களா, முழு அதிகாரம் இயேசு கையில வந்தாச்சு, கொடுத்துட்டார் தேவன். அப்போ அது மட்டும் இல்ல, இந்த ஈடுபலியினுடைய விலைக்கிரியம் முழு ஜனங்களை விடுதலை பண்ணின அந்த மெரிட், மெரிட்னா என்ன சொல்றேன், விலைக்கிரியம் சொல்லலாம், புரியுதுங்களா, விலைக்கிரியம்னா அந்த 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 இப்ப நம்ம பணம் கொடுத்தா பொருள் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு கட்டாயம் இருக்குது பாத்தீங்களா, அதே போல ஜீவன் கொடுத்தா உலகத்தின் ஜனங்களுக்கு ஜீவன் கொடுத்தாகணும். அந்த அந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு தேவன் கிட்ட இயேசு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒப்படைச்சிட்டாங்க, கொண்டு போய் கொடுத்துட்டார். இப்போ என்ன பண்ணும், இப்ப தேவன் கண்டிப்பா இதை வந்து பயன்படுத்தணும். இப்ப உதாரணமா இப்ப நம்ம பார்க்கும்போது, இப்ப நம்ம ஒரு 1000 ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்றோம், அது மாதிரி இயேசு என்ன பண்ணாரு, இந்த விலைக்கிரியத்தை கொண்டு போயிட்டு பரலோகத்துல டெபாசிட் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் எடுப்போம் பணம். இப்ப 1000 ரூபாய் நம்ம பேங்க்ல போட்டோம், இப்ப நம்மளுக்கு 100 ரூபாய் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், முழு 1000 வெளியே எடுத்து 100 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு திருப்பி 900 எடுத்து பேங்க்ல போடுவோமா? போட மாட்டோம். 1000 ரூபாய் அங்கதான் இருக்கும், 100 ரூபாய் மட்டும் எடுத்துருவோம், 900 ரூபாய் அங்கே தான் இருக்கும் இல்லைங்களா. அப்ப 900 ரூபாயினுடைய வேல்யூ அங்கேயே இருக்கும், 100 ரூபாய் எடுத்து நம்ம செலவு பண்ணிக்குவோம். இன்னும் 2 வாரம் கழிச்சு இன்னொரு 100 ரூபாய் வேணும்னா திருப்பி ஒரு 100 ரூபாய் அதுலேருந்து எடுத்துக்கோ. அது மாதிரி முழு டெபாசிட் வந்து தேவன் பரலோகத்தில் கொண்டு போய் கொடுத்தாச்சு. இப்போ அதுலேருந்து அந்த விலக்கரியம் யாருக்கு முதல்ல பயன்படுது அது நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். முழு உலகத்தின் ஜனங்களுக்கு இப்ப பயன்படல, முழு உலகத்தின் ஜனங்களுக்கு எப்ப பயன்படும்னா இந்த 3ஆம் உலகத்தில் படிச்சலைங்களா, 3ஆம் உலகம் பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்ப முழு உலகத்தின் ஜனங்களுக்கு கூட தேவன் எப்ப தொடர்பு வைக்கிறாரு, 3ஆம் உலகத்துல இல்லைங்களா. இப்போ நம்ம பார்த்தோம், முதலாம் உலகத்துல தேவன் அந்த சில மனிதர்களோடு தொடர்பு வச்சிருந்தார். இரண்டாம் உலகத்துல நம்ம பார்த்தோம் யூதர்கள்கிட்ட, இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட மட்டும் தொடர்பு வச்சார். இயேசு வரைக்கும், இயேசுக்கு பின்பு தேவன் இப்ப யாருக்கிட்ட தொடர்பு வச்சிருக்கிறாரு? கிறிஸ்தவர்கள்கிட்ட, நம்ம கிட்ட. தேவன் இப்ப நம்ம கிட்ட தொடர்பு வச்சுட்டு இருக்கிறார். நிறைய பேருக்கு தெரியாது, கிறிஸ்தவர்களிடம் மட்டும் இப்ப தொடர்பு வச்சிருக்காரு. யாரெல்லாம் இயேசு மேல் விசுவாசம் வச்சு, அவங்க எந்த ஊருக்காரா இருந்தாலும் சரி, அவங்க எந்த ஜாதிக்காரா இருந்தாலும் சரி, அல்லது வந்து எந்த நாட்டுக்காரா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு மேல் விசுவாசம் வச்சா தேவன் இப்ப அவங்க கூட தொடர்பு வச்சிருக்கிறார். ஆனா மூன்றாம் உலகத்துல தான் முழு உலகத்தின் ஜனங்கள் கூட தேவன் தொடர்பு வைக்க போறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நிறைய பேர் ஏன் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கல, இப்ப அவர் 2000 வருஷம் ஆகி கூட ஒண்ணுமே நடக்கலையே அப்படிங்கிற இந்த விஷயத்த ஏன் புரிஞ்சுக்கலன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டம் சரியா புரிந்து கொள்ளணும், இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது. அப்ப முழு உலகத்தின் ஜனங்களுக்கு கூட தேவன் என்ன பண்றது இல்ல, இப்போ தொடர்பே வைக்கிறது இல்ல. இப்போ யாருக்கு அவருடைய அந்த விலைக்கரியம், அவர் கொடுத்த அந்த ஜீவனுடைய அந்த விலைக்கரியம் யாருக்கு இப்ப பயன்படுது அப்படின்னா, முழு உலகத்துக்கு இல்ல, யாருக்கு மட்டும் பயன்படுது? கிறிஸ்தவர்களுக்காக, இல்லைங்களா? கிறிஸ்தவர்களுக்கு இப்ப பயன்பட்டு இருக்குது. அப்ப இயேசு மேல் விசுவாசம் வச்சா ஒரு மனுஷனுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குது நம்ம தெரிந்து கொள்ளணும், இல்லைங்களா? அதுல குறிப்பா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் நான் சொல்லிருக்கிறேன் ஏற்கனவே, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குதான் நான் ஒரு செக் பண்றேன். என்னன்னா, மூன்றாம் உலகத்துல கர்த்தரை இயேசு மட்டும் ஆளுகை செய்வாங்களா, கூட யாராவது இருக்காங்களா? கரெக்ட், யார சொன்னீங்க? முற்பிதக்கள் பூமியில இயேசு கூட பரலோகத்தில் யார் இருப்பாங்க அப்படி சொல்றீங்களா? கரெக்ட் தான், சபை இல்லீங்களா? இயேசு கூட அவருடைய சீஷர்கள், அவரை உண்மையாக பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்த சீஷர்கள், 2000 வருட காலமாக உண்மையாக அவரை பின்பற்றி நடந்த சீஷர்கள். இந்த பாயிண்ட் கூட உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா பரவாயில்ல, விட்டுருங்க. ஏன்னா நம்ம சபை பத்தி எடுக்க போறோம். சில சகோதரர்கள் வந்து எங்கிட்ட கேக்குறாங்க, நீங்க என்ன சபை? போன் பண்ணியெல்லாம் கூட சில சகோதரர்கள் கேக்குறாங்க. நான் பதில் இப்ப நான் சொல்றது இல்ல, ஏன்னா நம்ம சபை பத்தி எடுக்க போறோம். அந்த கிளாஸ்ல நம்ம என்ன சபைன்றது கிளீனா சொல்லுவோம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அப்ப இந்த சபை அப்படிங்கிறது என்னன்னா, இயேசுனுடைய சரீரமான சபை. அப்போ அந்த சபையை இயேசு கூட ஆளுகை செய்வாங்க. போன வாரம் நம்ம பார்த்த உயிர்த்தெழுதல் எத்தனை வகை இருக்குதுன்னு பாத்தங்க, 4 வகை. நான் இன்னும் என்னென்னு சொல்ல, ஆனா முதலாம் உயிர்த்தெழுதல் பத்தி நம்ம படிச்சோம். அந்த ஒரு வசனம் நீங்க படிங்க, அதாவது வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 6வது வசனம்.
மரணம் அடைந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள்.
பாத்தீங்களா, இப்ப யார் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தவானும் பாக்கியவானுமாக இருக்கிறார். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட எவ்வளவு வருஷம்? 1000 வருஷம் அரசாளுவார்கள். அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல், அப்போ ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுதல்ல, அதுதான். அப்ப இது யாரு என்ன இதெல்லாம் இன்னைக்கு நான் சொல்ல போற பாயிண்ட் என்னன்னா, இயேசு மரித்து அந்த விலக்கிரியத்தை தேவன்கிட்ட ஒப்படைச்ச உடன் அந்த விலக்கிரியம் இப்ப உலகத்துல கண்டிப்பா பயன்பட்டு வருகிறது. ஆனா யாருக்கோ தெரியாது, கிறிஸ்தவர்களுக்கே தெரியாது. ஏன்னா இப்ப அது யாருக்கு பயன்படுதுன்னா, குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு தான் பயன்படுது. எப்படி பயன்படுது கிறிஸ்தவர்களுக்கு அப்படின்னா, யாரெல்லாம் இயேசு மேல் விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இருக்குதுங்க. என்னன்னா, அதை பத்தி அப்போஸ்தலர் பவுல் சொல்றாங்க. அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ்தலர் நடபடி இந்த வசனங்களை நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாருங்க, எவ்வளவு பாயிண்ட்ஸ் அது பேசுது அந்த வசனங்கள் பாருங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 43
அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவம் மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான்.
அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே அவனுக்கு என்ன கிடைக்குது? பாவ மன்னிப்புங்களா? பாவ மன்னிப்பு கிடைக்குமா சாதாரணமா? இல்லைங்களா? என்னென்னமோ வியாதிக்கெல்லாம் டாக்டர் இருக்கிறாரு, ஆனா பாவத்தை போக்குறதுக்கு யாராவது டாக்டர் இருக்கிறாரா? இல்லையே. அப்ப பாவ மன்னிப்பு ஒருத்தனுக்கு கிடைக்கணும்னா யாரு மேல் விசுவாசம் வைக்கணும்? இயேசு மேல். ஒரு ஹிந்து வந்தாலும் சரி, ஒரு முஸ்லீம் இருந்தாலும் சரி, அல்லது யாரா இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மனுஷன் பிறந்துட்டா அவனுக்கு பாவ மன்னிப்பு வேணும்னா அவன் போய் முடிய மொட்டை அடிச்சுட்டு வந்தா பார்த்தாது, அல்லது வந்து நகை கொண்டு போய் கோயில போட்டா பாவ மன்னிப்பு ஆகாது, முதுகுல 1008 கொக்கி மாட்டி தேர் இழுத்துட்டு போனா பத்தாது, நெருப்புல ஓடிச்சுன்னா பத்தாது, பாவ மன்னிப்பு கிடைக்காது. ரொம்ப சுலபமான மெத்தடு தேவன் வச்சிருக்கிறாங்க. தன்னுடைய மகன் மேல் யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்குதோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாவ மன்னிப்பு. ஒருத்தனுக்கு பாவம் இல்லைன்னா அவனுக்கு என்ன பேர் சொல்லுங்க? ஒருத்தங்கிட்ட பாவமே இல்லைன்னா அவனுக்கு பேர் என்ன? இப்ப நம்ம எல்லாம் பாவி, பாவம் இல்லாதவனுக்கு பேர் என்ன? நீதிமான். இல்லைங்களா? பரிசுத்தமான அடுத்த ஸ்டெப். ஆனா எடுத்தோனையும் நீதிமான். நீதிமான் நிலைமைக்கு நம்ம வந்துடுறோம். அப்போ இயேசுனுடைய அந்த விலக்கரியத்தின் மூலம், இயேசு கொடுத்த அந்த ஈடுபலியின் மூலம் யாருக்கு இப்ப அது பயன்பட்டு கொண்டிருக்கிறதுனா, அது கிறிஸ்தவர்களுக்கு பயன்பட்டு வருகிறது. நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்ல, கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே நிறைய பிரிவுகள் இருக்குதுங்க. பிரிவுனா அந்த சபை பிரி பாகுபாடு இல்ல, மனிதர்கள் அந்த மாதிரி கிறிஸ்து பின்பற்றுறதில்ல, கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுறதில்ல. சில பேர் விசுவாசிகளா இருப்பாங்க, சில பேர் பின்பற்றுறவர்களா இருப்பாங்க, சில பேர் பேருக்கு கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. இப்படி பல வகையான கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. அதுல குறிப்பா யாருக்காக அப்படின்னா, ஒரு வசனம் பாருங்க, இதனுடைய இந்த வசனத்தினுடைய அர்த்தம் கண்டுபிடிங்க. தீத்து 2:14.
அவர் தம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக் கொண்டு,
அவர் நம்மை
சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக் கொண்டு, தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்.
நமக்காக யார் அந்த நமக்காக? அக்கிரமத்திலிருந்து நம்மை சுத்திகரிக்கும்படி. அந்த நம்மைங்கிறது யாரை குறிக்கும்? உலகத்தின் ஜனங்களை குறிக்குமா? குறிக்காது இல்லைங்களா? அப்ப இயேசு மேல் விசுவாசம் வச்சிருக்கிறவங்களை பத்தி அங்க பேசிட்டு இருக்கிறார். அப்ப தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப முதலாவது இயேசுனுடைய விலக்கரியம் இப்ப யாருக்கு? நம்மளுக்கு. அப்போ உண்மையிலே நம்ம நீதிமன்றங்கள் கிடையாது, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இன்னைக்கு இயேசு மேல் விசுவாசம் இருக்குது, நம்மள்கிட்ட பாவம் இல்லையா? இருக்குதா இல்லைங்களா? இப்ப கூட நம்ம பாவிகள் தான். ஆனா தேவன் என்ன நினைக்கிறார்? நம்மள பாவம் இல்ல, இவங்க பாவிகள் இல்லை அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார். அப்ப நினைக்கும் போது நம்ம என்ன ஆயிடுறோம்? நீதிமான்களாக எண்ணப்படுகிறோம். உண்மையிலே நீதிமான் இல்ல, நீதிமான்களாக டெம்பரரி இப்ப நம்ம எண்ணப்படுகிறோம். அதை பத்தி பார்க்கும் போது இயேசுனுடைய ஈடுபலி பத்தி அப்போஸ்தலர் யோவான் சொல்றார். இதுல ரொம்ப டீடைல் ஸ்டடி. நான் இன்னைக்கு 3 சொல்றேன் இது பத்தி, அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி படிக்கலாம். யோவான் 1:2.
நம்முடைய படிங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார்.
என் பிள்ளைகளே, யோவான் அங்க ரொம்ப வயசாயிட்டார், எல்லா 90 ஆயிடுச்சு. அப்போ இந்த உண்மையான விசுவாசத்துக்குள்ள இருக்கிற ஜனங்கள் பார்த்து எப்படி கூப்பிடுறாரு? என் பிள்ளைகளை. அப்ப அந்த என் பிள்ளைகளை யாரு? எல்லா உலகத்தின் ஜனங்களா? நீங்கள உண்மையாக இயேசு பின்பற்றி நடக்கிற சீஷர்கள், அவங்கள பார்த்து சொல்றாரு. கிறிஸ்தவர்களையும் உண்மையான சீஷர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாத படிக்க பாருங்கள். ஏன்னா உங்களுக்காக இயேசு ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? பாவ மன்னிப்பு கொடுத்தாச்சு, நீங்க மேலும் மேலும் அதை விரும்பிட்டு இருக்க வேண்டாம். அப்படி மீறி விரும்பி அப்படி மீறி ஒருவன் பாவம் செஞ்சாலும் கூட அந்த பாவத்துக்காக பிதாவினிடத்தில் இயேசு என்ன பண்றாங்க, பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அடுத்த வசனம்,
நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே.
நம்முடைய அங்க ரெண்டு குரூப் பத்தி பேசுது அந்த வசனம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அப்போ இயேசுனுடைய அந்த ஈடுபலியின் மூலம் முதல்ல சுத்திகரிக்கப்படுற பாவங்கள் யாருடைய பாவங்கள், நம்முடைய இல்லைங்களா, கிறிஸ்தவர்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே.
நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல,
நம்முடைய பாவங்களை மட்டும் இல்ல,
சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார்.
சர்வலோகத்தின் எப்படி பாத்தீங்களா, அப்ப முழு உலகத்தின் ஜனங்களுடைய பாவத்தையும் என்ன பண்ண போறாரு. அப்போ இயேசுனுடைய விலைக்கரியத்தின் மூலம் ரெண்டு ஸ்டெப், ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, இயேசு மேல் விசுவாசம் வைக்கிறவங்களுக்கு அது பயன்படும். அப்புறம் அதை தொடர்ந்து சர்வலோகத்தின் ஜனங்களுடைய பாவங்கள் கூட அது டீல் பண்ணும். அப்போ இயேசு 2000 வருஷம் ஆனாலும் கூட இப்ப அது பயன்பட்டு கொண்டுதான் இருக்குது. யாருக்கு முதல்ல, இப்போ நம்மளுக்கு அனுதினமும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செஞ்சா தேவன் என்ன பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு, நம்மளை மன்னிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. ஆனா ஒரு கோயில் குளத்துல போயிட்டு ஆடு மாடு வெட்டி பலி செலுத்திட்டு இருந்தா பாவம் மன்னிப்பாகுமா, அது ஆகாது, தேவன் சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு இப்ப அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது, ஆனா மூன்றாம் உலகத்துல உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும் அது பயன்படும். எப்படி, நம்மளுக்கு தேவைப்பட்ட போது பணம் எடுத்துக்கிறோம், அப்போ அது மாதிரி தான் அந்த டெபாசிட்ல இருந்து இப்ப யாருக்கு மட்டும் பயன்பட்டு இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு. மூன்றாம் உலகத்தில் யாருக்கு பயன்படும், உலகத்தில் எல்லா ஜனங்களும். அதை பத்தி அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்றாரு, ரோமர் 4:7.
அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள்.
எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, செஞ்சது பாவங்கள் எல்லாம் ரைட் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும், நம்ம என்னென்னலாம் பண்ணிருக்கிறோம் இல்லைங்களா, யோசனையில செய்கையில பேச்சில் அணு ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவு செய்யறோம், அன்னைக்கு அது ரெடியா, அதாவது ரைட் ஆஃப் ஆயிட்டு இருந்தா எப்படி இருக்கும், அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் இல்லைங்களா. இப்ப எப்படி நம்ம வெள்ள சரட்டை போட்டு கலையில கிளம்புறோம், சாயங்காலம் ரிட்டர்ன் வரும்போது ஆபீஸ்ல போய் பேனா புடிச்சு எழுதிட்டு இருக்கிறோம், மண்ணு வேலையெல்லாம் ஒண்ணு செய்யறது இல்ல, ஆனா ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது சட்டையை பிடிக்குது, எப்படி வந்து அந்த அளவுக்கு. அது மாதிரி தான் அந்த பாவம் நம்மளுக்கு, காத்துல இல்லைங்களா டஸ்ட் அடிக்குது, நம்மளுடைய உடம்புலிருந்தே வருது வேர்வை, அது இதெல்லாம் வருது, அந்த சட்டை இந்த வெள்ள சட்டை அழுக்க ஆயிடுச்சு, அதே ட்ரெஸ் நாளைக்கு நம்ம போட முடியுமா. அப்ப என்ன பண்றோம் நம்ம உடனே, அப்பவே துவைச்சுக்கிற, ஒரு மாசம் துவைக்காம போட்டா எப்படி இருக்கும் இல்லைங்களா. அப்ப அந்த மாதிரி ஆயிடும், பாவம் மன்னிப்பு ஆகலினா நல்லா அழுக்கு சேர்ந்த மாதிரி ஆயிடும். அதனால அன்னு தினமும் தேவன் நம்மளுடைய பாவங்களே மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். அப்ப இயேசுனுடைய விலக்கரியத்தின் மூலம் அந்த ஈடுபலியின் மூலம் கிறிஸ்தவர்களுக்கு இப்ப அது பயன்படும். அதாவது யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான் இல்லைங்களா. சரி, ஆனா இன்றைக்கு நான் இந்த சீஷர்கள் பத்தி நான் பேச போறது இல்ல. இயேசுனுடைய ஈடுபலி இப்ப கிறிஸ்தவர்களுக்கு பயன்படுதுன்னு சொன்னேன், அதுல சில வகைகள் இருக்குதுங்க, இன்னும் சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. இப்பத்துக்கு கிறிஸ்தவர்களுக்கு பயன்படுது, அது மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பத்தி நான் பேச போறது இல்ல, ஆனா முழு உலகத்தின் ஜனங்களுக்கு மூன்றாம் உலகத்துல இயேசுனுடைய ஈடுபலி எப்படி, இயேசுனுடைய அந்த கல்வாரி சிலுவையினுடைய மரணம் எப்படி அந்த உலகத்தின் ஜனங்களுக்கு பயன்பட போகிறது அப்படிங்கறத மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சரிங்களா. நான் சொல்ற பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்க இல்லைங்களா. இன்னைக்கு நான் அதை பத்தி நம்மள பத்தி பேசுறது இல்ல, நம்மள பத்தி நம்ம படிக்க போற பின்னாடி வகுப்புகள்ல. ஆனா நம்ம ஜென்ரலா இப்போ இயேசுனுடைய ஈடுபலியின் மூலம் முழு உலகத்தின் ஜனங்கள் எப்படி ரட்சிப்படைவாங்க, எப்படி வந்து மீண்டும் இந்த உலகத்தில் அவங்க வரப்போறாங்க எப்படி எப்படி வந்து ஆசீர்வாதமாக இருக்க போறாங்க அப்படிங்கறத மட்டும், சரிங்களா? அதை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்ப முதலாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார். ஆதாம் வருவாரா? ஆதாம் கூட வருவார் இல்லைங்களா? ஆதாம் வரலினா நம்ம வர முடியுமா? ஆதாமுக்கு ஈடுபலி கொடுத்ததுனாலதான் நம்ம என்ன ஆயிரும் வர முடியுது. இப்ப யெகோவாவின் சாட்சிகள் இருக்கிறாங்க, யெகோவா விட்னஸ்கார் இருக்கிறாங்க. சில பேர் நம்மளை அப்படி கூட போன் பண்ணி கேட்கறாங்க, நீங்க யெகோவா விட்னஸ் தான். யெகோவா விட்னஸ்காரருடைய விசுவாசம் என்ன தெரியுமா? ஆதாமுக்கு உயிர்த்தெழுதல் இல்லை அப்படிங்கிறாங்க. யோசிச்சு யோசிச்சு பாருங்க, ஆதாமுக்கு உயிர்த்தெழுதல் இல்லையாமா, ஆனா நம்மளுக்கு உயிர்த்தெழுதல் இருக்குதா? நம்ம அப்பாவே வரலனா நம்ம வர முடியுமா இல்லைங்களா? இயேசு யாருக்கு கொடுத்தாரு ஈடுபலி? ஆதாம் நம்மளுக்கா கொடுத்தாரு? இல்ல, ஆதாமுக்கு கொடுத்ததுனாலதான் நம்மளுக்கு கிடைச்சிட்டு. அப்போ கண்டிப்பாக ஆதாமோடு சேர்த்து உலகத்தின் அத்தனை கோடி ஜனங்களும் விடுதலை பெறுவார்கள். எங்க போய் மாட்டிட்டு இருக்கிறோம் நம்மள? பாவம் மற்றும் மரணம் இல்லைங்களா? அதான் நம்ம மாட்டிட்டு இருக்கிற இடமே வேற, பாவம் மற்றும் மரணம். அங்கிருந்து கர்த்தர் இயேசு நம்மளை மீட்டிருக்கிறார், விடுதலை பண்ணி வச்சிருக்கார். இப்ப அப்படி இருக்கும் போது தேவனுடைய தெய்வீக திட்டத்தை குறிச்சான சில விஷயங்களை இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம். உலகத்தின் ஜனங்களுக்காக தேவன் என்ன வச்சிருக்காரு அப்படின்னா, ரோமர் 8:20-21, ரோமர் 8:20.
அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக் கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது.
இந்த வசனம் ரொம்ப ஒரு கஷ்டமான வசனம், அவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்கவே முடியாது. இது ஒரு ஃபார்முலா மாதிரி இல்லைங்களா? அதனால இது வந்து நம்ம நிறுத்தி நிதானமா படிச்சா இந்த வசனத்தினுடைய அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா வசனங்களை நீங்க ஃபாலோ பண்ணும் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. திருப்பி நீங்க நிதானமா படிங்க. சிருஷ்டியான் அதேனென்றால் சிருஷ்டியானது அப்படின்னா சிருஷ்டினா யாரு? உலகத்தின் எல்லா மனுஷங்கள், கரெக்டா? சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில், இப்ப நம்மள எதுல இருக்கிறோம்? அழிவுக்குரிய அடிமை. நம்ம கண்டிப்பா என்ன ஆயிடுவோம்? அழிஞ்சிருவோம். அதுக்கு பேர் என்னங்க? சாவு இல்லைங்களா? மரணத்துல போய் மாட்டிட்டு இருக்கிறோம். அழிவுக்குரிய அடிமைத்தனத்து நின்று விடுதலை ஆக்கப்பட்டு, விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய விடுதலை ஆக்கப்படும் போது உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் என்னவாயிடுவாங்க? தேவனுடைய பிள்ளைகள், குழந்தைகள் ஆயிடுவாங்க, சுயாதீனத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு. ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. அந்த நம்பிக்கைன்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான. அப்போ ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளும் தேவன் என்ன வச்சிருக்கிறாரு? மனுஷன் வந்து பிறக்கிறான், வாழ்றான், கொஞ்ச நாள் இருக்கிறான், செத்து போறான், அவ்வளவுதான். இல்ல, அதுக்கு மேல கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இருக்குது. எந்த மனுஷனாவது செத்து போயிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போயிட்டான்னு நம்புறாங்களா? அவங்க எதுவும் நம்பட்டும், சத்தியம் தெரியலன்னா கூட பரவாயில்ல, உண்மையாக கடவுள் என்ன வச்சிருக்காருன்னு தெரியலன்னா கூட பரவாயில்ல. ஆனா உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும் மனுஷன் செத்து போயிட்டா அவ்வளவுதான் யாராவது நினைக்கிறாங்களா? அவங்களுக்குள் ஒரு நம்பிக்கை இருக்குது. சொல்றாங்க, இவர் இப்ப பரலோகத்தில் இருக்கிறாரு ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்லுவாரு, இவர் இப்ப சொர்க்கத்தில் இருக்கிறாரு. இன்னொருத்தர் சொல்லுவாரு, இவர் இப்ப இன்னொரு ஜென்மம் எடுத்திருப்பாரு. இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது மனுஷங்களுக்குள்ள. இந்த ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் வச்சிருக்காரு தேவன். பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது, அந்த சிருஷ்டினா யாரு? உலகத்தின் எல்லா மனுஷர்கள். சுய இஷ்டத்தினாலே அல்ல, நம்மளுடைய இஷ்டத்தினாலே இல்ல, கீழ்படுத்தினவராலேயே. அது யாருங்க? அந்த கீழ்படுத்தினவராலேயே அது யாரு? தேவன் இல்லைங்களா? தேவன். அவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம எல்லாம் வந்து இந்த உலகத்துல கடவுள் கிட்ட கேட்டிருக்கிறோமா, தேவன் நீங்க எங்களை இந்த உலகத்துல வரவைங்கன்னு யாராவது கேட்டோமா? நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா? இப்ப பாரு 40 வயசு ஆச்சு அண்ணுக்கு, 40 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அட்ரஸ் என்ன? ஒன்றும் இல்லை, அட்ரஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கு உங்கள் முன்பாக நான் நின்றுக்கிறேன். நம்ம எல்லாரும் அப்படித்தான், அட்ரஸ் இல்லாதவங்க. இப்போ அட்ரஸ் இருக்குது இல்லைங்களா? தேவன்கிட்ட நம்ம யாருமே கேட்கல, இந்த உலகத்தில் எங்களை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு. ஆனா நம்ம உலகத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம். இப்படி வந்திருக்கிற ஜனங்கள் இப்ப நம்ம என்ன பாவம் செஞ்சோம்? இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம் சொல்ல முடியுங்களா? நம்ம யாருமே எந்த தப்புமே பண்ணல. நம்ம பிறக்கும் போது ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டு வந்தது. இப்படி உலகத்துல இன்னைக்கு உலகத்துல வந்து நம்மளுக்குள் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது இல்லைங்களா? உலகத்துல வாழ்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குது, கரெக்டா? சம்பாதிக்கிறது கஷ்டம் இருக்குது, அப்புறம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது கஷ்டம் இருக்குது, அப்புறம் வந்து நம்மளுடைய சரீரங்கள்ல வியாதிகள் வேற ஒரு பக்கம் பெரிய பிரச்சனையா இருக்குது. கண்டிப்பா மனுஷனா பிறந்தா எல்லாத்துக்கும் என்ன வருது? வியாதி வருது. அது கொடுமையான வியாதிகள் எல்லாம் இந்த காலத்தில் இருக்குது. அப்போ இது யாருடைய இஷ்டத்தினால் இல்ல சொல்றது பாத்தீங்களா? நம்மளுடைய இஷ்டத்தினால் இல்ல, யாருனால அனுமதிக்கப்பட்டிருக்குது? தேவனால் அனுமதிக்கப்பாருங்க. கீழ்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது அப்படிங்கும் போது இந்த விஷயத்துல பாவம் மற்றும் மரணம் விஷயத்துல அல்லது இந்த கஷ்டங்கள் விஷயத்துல நம்மளுடைய இஷ்டப்படி நம்ம இப்ப கஷ்டப்படுறது இல்ல, யாருடைய இஷ்டப்படி? தேவனுடைய இஷ்டப்படி, அவருடைய யோசனையின்படி இப்ப நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா இந்த விஷயத்துல நம்மளுக்கு எந்த விதமான சுதந்திரமே கொடுக்கப்படவே இல்லை. மாறாக யாரு முழு முடிவு எடுத்துட்டாரு? தேவனே முடிவு எடுத்துட்டதாக நம்ம பாக்குறோம். அப்போ இது எப்படின்னா, ஒரு உதாரணம் சொன்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். இப்ப நம்ம அப்பா அம்மா இருக்கிறோம், அப்பா அம்மா இருக்கிறோம், இப்ப நம்மளுக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்ப இந்த குழந்தைகள் சின்ன குழந்தை இருக்கும் போது அவன் எதிர்காலம் எப்படி இருக்கணும், அவன் எதிர்காலத்தில் எங்க எந்த ஸ்கூல்ல சேர்த்தனும், எவ்வளவு படிக்க வைக்கணும், எந்த ஸ்கூல்ல சேர்த்தனும் அவனுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம குழந்தைகிட்ட கேக்குறோமா? குழந்தைகிட்ட ஒரு 1% கூட நம்ம கேட்கறது இல்ல, கரெக்டா? அப்ப அந்த குழந்தையினுடைய முடிவை எந்த ஆலோசனையும் கேட்காமலேயே நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லைங்களா? ஆனா அந்த முடிவு அவனுடைய நன்மைக்காகவா தீமைக்காகவா? அவனுடைய நன்மைக்காக. அதே போலதான் நம்மளுடைய அப்பா, எல்லாருடைய அப்பா இருக்கார் அவரு. நம்ம எங்களுடைய இஷ்டமே கேட்காம நம்மள சில கஷ்டங்களுக்குள்ளும் சில துன்பங்களுக்குள்ளும் சில கடினமான அனுபவங்களுக்குள்ளும் அனுமதிச்சிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு நன்மை அதுல இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுடைய முடிவே கேட்காமல் அவர் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கார். பாருங்க, தேவன் பத்தி வசனம் எப்படி சொல்றதுன்னா, எபேசியர் 3:14 14-15 எபேசியர் 3:14
இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால்
படியேன் சொல்றாரு. முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய அந்த வசனம் போடுங்க.
நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படி.
அப்போ முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனா இருக்கிறார் நம்முடைய தேவன். அப்ப அவரு தான் நம்ம எல்லாத்துக்கும் யாருங்க? அப்பா. அப்ப அவருடைய இஷ்டத்தின் படிதான் இப்ப நம்ம எல்லாம் இந்த மாதிரி கஷ்டங்களுக்குள் இருக்கிறோம். ஆனாலும் இருந்தாலும் கூட சிருஷ்டியானது இப்போ அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கை இப்ப உள்ள வச்சிட்டாரு. நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் துன்பம் அனுபவிச்சாலும் நம்ம மனசுக்குள் தேவன் இப்ப என்ன வச்சிருக்காங்க? நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. ரொம்ப முக்கியம். நீங்க நினைக்க வேண்டாம் சார், இது ஒரு நம்பிக்கை தானே சார், இதுல போயா சார் இவ்வளவு தீவிரமா நம்ம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நம்மளுடைய முழு வாழ்க்கை எதுல ஓடிட்டு இருக்கு தெரியுமா? எல்லாமே எதுல ஓடிட்டு இருக்குதுங்க. நைட்டு பெட்டுக்கு தூங்குறதுக்கு போறோம், காலையில் எந்திரிச்சிருவோங்கிறது ஏதாவது இருக்குதா? ஆனா எந்திரிச்சிருவோங்கிறது என்ன? இல்லைங்களா? மாசமெல்லாம் வேலை செய்யறோம், சம்பாதிக்கலாங்கிறது என்ன? ஒன்னாம் தேதி சம்பளம் கிடைக்குங்கிறது என்ன நம்பிக்கை? இங்க பஸ் ஏறுறோம், கோயம்புத்தூர் போய் சேர்ந்துருவோன்றது என்ன நம்பிக்கை? நீங்க எந்த பாயிண்ட் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க, எல்லாம் நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருக்கிறோம். அதை விட மேலான ஒரு நம்பிக்கை தேவன் வச்சிருக்கார். நம்ம ஒரு கிளாஸ் எடுக்க போறோம், நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும், மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசம் பத்தி நம்ம படிக்க போறோங்க. கிறிஸ்தவர்களுக்கு தேவன் இந்த பைபிள்ல வச்சிருக்கிறார், மகா பரிசுத்தமான விசுவாசம், உண்மையான விசுவாசம், அதை பத்தி நம்ம படிக்க போறோம். அப்ப நம்பிக்கை ரொம்ப முக்கியமாகுது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய நம்பிக்கை இப்ப நம்மளுக்குள்ள இருக்கிறது. இந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு? அதுதான் கர்த்தராய் இயேசுனுடைய ஈடுபலியின் மூலம் ஜனங்களுக்கு இப்ப என்ன இருக்குதுங்க, ஒரு நம்பிக்கை கிடைக்குது. அப்ப தேவ பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனம்னா என்ன? தேவ பிள்ளைகளுக்குரிய சுயாதீனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, பாவம் மற்றும் மரணத்தில் இப்ப நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம், அங்கிருந்து விடுதலை ஆகணும். அது எப்படி ஆக முடியும்? தேவன் சில ஏற்பாடுகளை வச்சிருக்கிறார், சில அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. எங்கிருந்து விடுதலை ஆகிறதுக்கு? பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலையாகி இந்த முழு ஜனங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக, அப்பா குழந்தைகளாக மாறுவதற்கு சில ஏற்பாடுகள் தேவன் வச்சிருக்கிறாரு. இது எப்படி நிறைவேற்றப்படும் அப்படின்னு பார்க்கும்போது, திருப்பி அந்த பழைய வசனத்துக்கு தான் நம்ம போக வேண்டியது. என்னன்னா, 1 தீமோத்தேயு 2:3-4 கொஞ்சம் படிங்க.
நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார்.
பாத்தீங்களா, நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக நன்மையான ஒரு காரியம் வச்சிருக்கார் நம்மளுக்கு. அது என்னன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் அப்புறம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். இதுதான் உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும் தேவன் வச்சிருக்கிற சித்தம்.
சித்தமுள்ளவராயிருக்கிறார்
ஒரு பெரிய திட்டம் இது. ஏன்னாக்கா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுதல்னா என்ன? இப்ப ரட்சிக்கப்படுறதுன்னா என்ன? இப்ப ரட்சிக்கப்பட்டவங்க கை தூக்குங்க பாக்கலாம் யாரெல்லாம் கை தூக்கறீங்கன்னு. நம்ம தூக்க முடியாது, நம்ம தூக்கல, கிறிஸ்தவர்கள் தூக்கலாம், இப்படி எல்லாம் தூக்க முடியாது. இப்படி தூக்கிக்கலாம், கொஞ்சம் பாதி தூக்கலாம். ஏன்னா இப்ப கொஞ்சம் பாதி லெவலுக்கு நம்மளுக்கு பாவம் மன்னிப்பு இருக்குது, இன்னும் முழு அளவுல ஆகல. அப்போ முழு அளவுல விடுதலை கிடைக்கும் போது இப்படி தூக்கலாம். அப்ப முழு அளவுல விடுதலை எங்கிருந்து வரணும் நம்மளுக்கு? இப்போ பாவம் மற்றும் மரணம் ரெண்டுல இருந்து விடுதலை ஆகும் போது நம்ம என்ன பண்ணலாம்? ரட்சிக்க போடுங்களா கை தூக்குங்கன்னா அப்ப நம்ம தைரியமா தூக்கலாம். ஏன்னா இப்ப ரட்சிப்புனா என்ன? விடுதலை இல்லைங்களா. இப்ப நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம் பாவம் மற்றும் மரணத்துல மாட்டிட்டு இருக்கிறோம், அங்கிருந்து விடுதலை. அப்ப எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன அப்படின்னாக்கா, பொதுவா இந்த ரட்சிப்பு பத்தி அநேக விதமான போதனைகள் உலகத்தில் இருக்குது. ரட்சிப்புன்னு என்னன்னா, ஏதோ ஒரு ரட்சிப்பாகி அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்றதோ அல்லது வந்து ஏதோ கொஞ்சம் வசனங்கள் தெரிஞ்சிட்டு கிறிஸ்தவர்களாக மாறிட்டா அவர்கள் எல்லாரும் எங்க போறதா நினைக்கிறது? பரலோகம் போகிறது. அதுதான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் ரட்சிப்படைந்த அனைவரும், அதாவது எப்படி ரட்சிப்பு பெறாங்கன்னா, முதல்ல சத்தியம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தா, முதல்ல என்ன கிடைக்குது பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? ஆனா இப்ப அப்படி இல்ல, முதல்ல என்ன கொடுக்குறாங்க? சத்தியத்தை கேட்டு, சத்தியத்தை கேட்டாதான் என்ன கிடைக்கும் சொல்றாங்க. ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உள்டாயிட்டு பாருங்க, தேவனுடைய திட்டம் அப்படி இல்ல. தேவனுடைய திட்டம் என்ன? முதல்ல எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம், அதுக்கப்புறம் என்ன வரும்? சத்தியத்தை அறிகிற அறிவு. அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன பாயிண்ட் தான், அதாவது இப்ப நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, முதல்ல நம்ம என்ன ஸ்டெப் வைக்கிறோம்? பாவம் எடுத்தோன்னே என்னங்க, குழந்தைகள் கூட யாருதான் போன வாரமே நம்ம பார்த்தோம், என் தாயனை பாவத்தில் கர்ப்பம் தரித்த பாவம், அப்புறம் பாவத்தின் சம்பளம். அப்புறம் ரெண்டு ஸ்டெப், பாவ ஸ்டெப் வைக்கிறோம், அப்புறம் மரண ஸ்டெப் வைக்கிறோம். இப்ப நம்மளுக்கு விடுதலை எங்க வேணும்? ரெண்டுலயும் வேணும். ஃபர்ஸ்ட்ல எதுல வேணும்? பாவத்திலயா? இல்லையா, ஃபர்ஸ்ட்ல பாவ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பாவத்தில வச்சிருக்கிறோம், அதுக்கப்புறம் குழியில் போய் படுத்துட்டோம். இப்ப நம்மளுக்கு எங்கிருந்து விடுதலை வேணும்? முதல்ல குழியிலிருந்து வெளியில வரணும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் எங்கிருந்து விடுதலை ஆகணும்? பாவத்திலிருந்து. என்ன அறிவு புரிஞ்சுட்டீங்களா? அது இப்போ ஒரு ஒரு குழந்தை இருக்கிறா அல்லது ஒரு ஆள் இருக்கிறா, அவ வந்து அப்படியே ஏமாந்து போய் ஒரு கிணத்துக்குள்ள போய் விழுந்துட்டான். இப்ப கிணத்துக்குள்ள போய் விழுந்துட்டான்னாக்கா இப்ப அவனுக்கு எங்கிருந்து விடுதலை வேணும்? இப்போ முதல் வேலை என்ன செய்யணும் அவனுக்கு? உடனே வந்து ஃபயர் சர்வீஸ் அங்கெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஏணி வச்சு குழிக்குள்ள இருந்துட்டு, ஐயோ அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போட்டு இருக்கும் போது, நீ ஏன் இந்த பக்கம் வந்த, நீ குடிக்காம இந்த பக்கம் அப்படி சொல்லி நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் ஆகுமா? இதுதான் தேவன் செய்யறாரு. என்னன்னா, முதல்ல நம்ம மரண குழியில போய் மாட்டிட்டு இருக்கிறோம், அங்கிருந்து விடுதலை ஆக வேண்டும். அப்போ இந்த ஒரு விடுதலை தான் யார் மூலம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு மூலம். அப்போ மரண தீர்ப்பு குளிக்கிற ஜனங்களுக்கு விடுதலை ஆகிறதுக்கு, குளிக்குழுந்து வெளியில வர்றதுக்கு இயேசு என்ன பண்ணிட்டாங்க? எல்லா பே பண்ணிட்டாங்க, எல்லா அவங்க தம்முடைய ஜீவனை கொடுத்துட்டாங்க. இதுக்கு யாரு என்ன பண்ண வேண்டாம்? காசு கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் வசனம் போடிங்க, அது அதாவது ரோமர் 3:23-24 இந்த வசனம் பாருங்க, ரொம்ப முக்கியமா இருக்கு.
எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே.
எல்லாரும் என்ன செய்யுங்க? எல்லாரும்
பாவம் செய்து,
பாவம் செய்து
தேவ மகிமை அற்றவர்களாகி
தேவனுடைய சாயல் எல்லாம் போயிடுச்சு மனுஷங்கள்ல இருந்து. இப்போ
இலவசமாய்
பாத்தீங்களா, எப்படி யாரும் காசு தர வேண்டாம், இலவசமாய். இலவசமாக இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன ஆயிட்டுக்கிறோம்? நீதிமான்களே ஆகப்போம். அப்ப பாவ மரணத்திலிருந்து விடுதலை பெற்று பெறக்கூடிய ஒரு ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு இப்போ இருக்குது இல்லைங்க, புரிஞ்சுட்டீங்களா? இப்போ அதை பத்தி தான் சொல்றாரு, இயேசுனுடைய மீட்கும் பொருளின் மூலம் அல்லது அவருடைய மீட்பின் மூலம் உலகத்தின் எல்லா ஜனங்களும் மீண்டும் ஜீவன் பெறுவாங்க. செத்து போகிற எல்லா ஜனங்களும் மீண்டும் ஜீவன் பெறுவாங்க. அதை பத்தி அப்போஸ்தலர் பவுலுடைய விசுவாசம் கொஞ்சம் பாருங்க. அப்போஸ்தலர் 24:15
அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன்.
நீதி யாருக்கெல்லாம் உயிர்த்தெழுந்திருக்கு பாத்தீங்களா? நீதிமான்களும் அநீதிமான்களும். அப்போ உயிர்த்தெழுதல் யாருக்கெல்லாம் இருக்குது? அப்பா உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும். புரிஞ்சுட்டீங்களா? தேவனுடைய திட்டம் பாருங்க எப்படி வச்சிருக்காரு. நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டு இருக்குது. இதைத்தான் இயேசு என்ன சொல்றாங்கன்னா, யோவான் 5:28
இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்.
இது குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். அந்த 3 உலகத்தில் செத்துப்போன எல்லா ஜனங்களும் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும், அனைவரும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அனைவரும்
அவருடைய சத்தத்தை
கேட்கும் காலம் வரும். இத பத்தி நீங்க ஆச்சரியா
பட வேணும். இது ஆச்சரியமான விஷயம். அப்ப மரித்தோரை உயிர்த்தெழுப்பும் நாள் பத்தி அங்க இயேசு பேசுறாங்க. என்ன ஒரு ஆசீர்வாதமான நாளா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம செத்து போயிட்டா டெலிகிராம் அடிக்கிறோம், ஃபாதர் எக்ஸ்பயர்ட், ஸ்டார்ட் இமீடியட்லி, அப்படி போடுறோம் நம்ம. ஆனா அந்த நாள் வரும்போது எப்படி டெலிகிராம் கொடுப்போம், மை ஃபாதர் இஸ் ரிட்டர்னிங், ஸ்டார்ட் இமீடியட்லி, எப்படி இருக்கும், எங்க அப்பா மீண்டும் வீட்டுக்கே வராரு, எல்லாம் நீங்க சொந்தக்காரர்ல வாங்க, இன்னைக்கு நம்ம பார்ட்டி வைக்கலாம், இன்னைக்கு நம்ம செத்து போன வீட்டுல பார்ட்டி வைக்க முடியுமா? ஆனா ஒரு காலம் வரும், அப்ப மீண்டும் செத்து போனவங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கே வருவாங்க. வரும்போது அந்த நாள் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கொஞ்சம் ஒரு 6 மாசம் பிரிஞ்சு வெளியூருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம என்ன பண்றோம், ஓடி போய் ட்ரெயின்ல இருந்து இறங்கும் போது என்ன பண்றாங்க, போய் முதல் பையெல்லாம் கீழே வச்சு எல்லாம் கட்டி பிடிச்சி கொஞ்ச நேரம் அழுதுட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டு நம்ம கூட்டிட்டு வரோம் வீட்டுக்கு, இல்லைங்களா? வெறும் 6 மாசம் 3 மாசம் பிரிவு ஆகி மீண்டும் சந்திக்கும் போது இனிமேல் இவ வரவே மாட்டா அப்படிங்கிற ஒரு நிலைமை இப்ப இருக்குது. மீண்டும் அதே ஆள் நம்முடைய கண்ணு முன்னாடி செத்து போன நம்முடைய கணவனோ மனைவியோ குழந்தைகளோ எல்லாரும் நம்ம வீட்டுக்கு மீண்டும் வரும்போது அந்த நாள் கொஞ்சம் நீங்க எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க, இல்லைங்களா? அப்ப அந்த உயிர்த்தெழுப்பப்படும் நாளில அங்க கிறிஸ்துவுக்குள் அனைவரும் ஜீவன் பெறுவாங்க. போன வாரம் கூட நம்ம பார்த்தோம், புதிய ஏற்பாட்டுல மட்டும் இல்ல பழைய ஏற்பாடு கூட பேசியிருக்குது, பூமி மரித்தோரை புறப்பட பண்ணும். போன வாரம் நம்ம அந்த வசனம் படிச்சோம், இன்னைக்கு திருப்பி படிக்க வேண்டாம். இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும் போது இன்னொரு முக்கியமான வசனம் தானியேல் தீர்க்க தரிசனம் சொல்லுது. தானியேல் 12:2
நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள்.
பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அப்படின்னு என்ன, நித்திரை பண்ணுகிறவன்னு என்ன அர்த்தம், செத்து போனவங்களை பத்தி பேசுறாங்க. செத்து போனவங்களுக்கு பேர் என்ன, அத லாசர் கூட செத்து போனோம் இயேசு சொன்னாங்களே, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு சொன்னாரு, அவன் தூங்கிட்டு இருக்கிறாப்பா, அவனை நீங்க தொந்தரவு பண்றீங்க. இன்னும் அருமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது தெரியுங்களா. இந்த சாவு எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது பைபிள்ல, தூக்கத்துக்கு. இப்ப நம்ம ராத்திரியில நம்ம போய் நைட்ல பெட்டுக்கு போறோம் இல்லைங்களா, தூங்குறோம், தூங்கும் போது ஏதாவது தெரியுதா, ஏறத்தாலும் என்ன கணக்கு, நம்ம செத்து போன கணக்கு தான். சில பேர் பஸ்ல வரும்போது நான் பாக்குறேன், தூங்குறானுக்கு பாருங்க, ஆள் இருக்கிறானோ போயிட்டுங்கிற மாதிரி இருக்கிறானு, அப்படியோ அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. சில பேர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் கூட எந்திரிக்கிறது, ஏன்னா ஒருவேளை போய் சேர்ந்து சில பேர் போயிடுறாங்க. அப்படி கூட ராத்திரில கூட அப்படித்தான் நம்ம தூங்கும் போது இல்லைங்களா, தூக்கத்துக்கு போற மாதிரி. சாவுன்றது ஒரு தூக்கத்துக்கு சமம் அப்படி சொல்றாரு இயேசு. தூங்குறவன் என்ன பண்ணிருவா, கண்டிப்பா காலையில எந்திரிச்சு, அதனால தான் நம்ம ராத்திரில தூங்க போகும்போது என்ன சொல்றோம், குட் நைட் இல்லைங்களா, குட் பை இல்ல, குட் நைட், எனக்கு நம்ம மீண்டும் எந்திரிச்சுக்கோ. அதே நம்பிக்கை இன்னைக்கு மனுஷங்களுக்கு கொடுத்துருக்கா, செத்து போயிட்டா மத்தவங்க மாதிரி நீங்க அழுதுட்டு இருக்க வேண்டாப்பா, குழம்ப வேண்டாம், மீண்டும் அவன் என்ன ஆயிடுவா, வந்துருவா அப்படின்னு சொல்றாரு இயேசு. அப்போ நீ பூமியின் தூளிலே தானியேல் சொல்றாரு, நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்திருப்பார்கள். இவ்வாறாக தேவன் எல்லா மனுஷருக்கும் மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறாரு. யார் மூலம், இயேசு மூலம். தானியேல் கூட கேட்டார் இந்த இந்த தரிசனம் எல்லாம் தேவன் காமிச்சிட்டு இருக்கும் போது தானியேல் ரொம்ப ஆர்வமாயிட்டு, தேவன் என்ன நீங்க நம்மளுக்கு காமிக்கிறீங்க, என்ன குழி குளிந்தானுங்க, இதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு கேட்கும் போது தானியேலுக்கு கூட தேவன் என்ன சொன்னார் தெரியுமா, அதை பத்தி படிங்க. தானியேல் 12:13 கடைசி வசனம்,
நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீரத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார்.
நீ கூட ஒரு நாள் வரும், அப்ப என்ன ஆயிடுவ, எப்படி சொல்லிக்கிற பாருங்க. அந்த தீர்க்க தரிசிகளுடைய மனசுல கூட தேவன் இந்த உயிர்த்தெழுதல் பத்தி பேசியிருக்கிறார் பாருங்க, புரிஞ்சுட்டீங்களா? அது அப்போ தூங்கிட்டு அத்தனை பேரும் எல்லாம் மண்ணுக்குள்ள செத்து போனவர்களுக்கு பேருனா எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு தூக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து நம்ம நைட்ல தூங்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்து அழுவோமா? பக்கத்துல கேண்டல் எல்லாம் பொருத்தி மாலையெல்லாம் போட்டுருவோமா? இல்லைங்களா, போக மாட்டோம். நல்லா போத்தி விட்டு நல்லா நல்லா கம்ஃபர்டபுளா தூங்கப்பா அப்படிதான் நம்ம நினைப்போம். காலையில் எந்திரிக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி தான் தூக்கம், இந்த சாவுன்றது கூட அப்படித்தான். தூக்கம் பைபிள் அப்படித்தான் பேசுகிறது நம்ம பாக்குறோம். ஆனா இங்க நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அதாவது இயேசுனுடைய விலைக்கரியம், அவருடைய மீட்பு மனுஷங்களை எங்கிருந்து விடுதலை பண்ணுது? சாவிலிருந்து விடுதலை பண்ணுது. செத்து போனவர் மீண்டும் உலகத்துக்கு வர வைக்குது. ஆனா அவனுக்குள் இருக்கிற பாவம் போகணும்னா அதுக்கு இயேசுனுடைய ஈடுபலி பயன்படுமா? பயன்படுது. ஆனா பாவத்திலிருந்து முற்றிலும் விடுதலை ஆகிறதுக்கு பயன்படாது. எப்படின்னா, இப்ப நம்மளுக்கு தேவன் பாவ மன்னிப்பு கொடுக்கிறார் இயேசுனுடைய பலியின் மூலம். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறது யாருடைய மனசுல இருக்கணும்? இருக்குது. யாருடைய பொறுப்பு? நம்மளுடைய பொறுப்பு. அப்ப ரெண்டு ஸ்டெப் தேவன் வச்சிருக்கார். ஒன்னு வந்து பாருங்க, நம்ம வைக்கிற ஸ்டெப் பாவம், அதை தொடர்ந்து மரணம். இப்ப தேவன் என்ன பண்றாரு? மரணத்திலிருந்து விடுதலை, அப்புறம் பாவத்திலிருந்து விடுதலை. அப்ப மரணத்திலிருந்து விடுதலைக்கு யாரு காசு தர வேண்டாம், ஆனா பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா அங்கதான் சொல்றாரு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம் சத்தியத்தை அறிகிற அறிவு. அப்ப சத்தியத்தை அறிஞ்சாக்கா ஒரு மனுஷன் எதிலிருந்து விடுதலை ஆகலாம்? பாவத்திலிருந்து விடுதலை ஆகலாம். இதுதான் தேவனுடைய ஒரு சித்தமாக இருக்கிறது. அப்ப உயிர்த்தெழுந்து வரும்போது கூட மனுஷர்கள் எந்த நிலைமையில தான் எந்திரிச்சு வருவாங்க? பாவ நிலைமையில தான் எந்திரிச்சு வர்றாங்க. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா தூங்கிட்டு இருக்கிறவ காலையில் எந்திரிக்கும் போது வளசல்ல மறந்துடுறானா? எல்லாம் ஞாபகத்துக்கு வருது பாருங்க. அந்த தூங்குற டைம்ல தான் மறந்துடுவான், ஆனா எந்திரிக்கும் போது பழசெல்லாம் கலெக்ட் ஆயிருக்கு. சின்ன வயசுல இருந்து அவனுடைய அனுபவங்கள் வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருக்கு. அப்ப சாவு கூட தூக்கத்துக்கு ஒப்பிடும் போது அவன் எந்திரிச்சு வரும்போது கூட எப்படித்தான் இருப்பான்? பாவியாவே தந்திரிச்சு வர்றான். நல்லா புரிஞ்சிடுவான். அப்ப பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு தேவனிடத்திலிருந்து நிறைய கிருபை இருக்கும். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறது முழு பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது? நம்ம கிட்ட தகுது. அது எந்த வழியில தேவன் செய்யறாருன்னா, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் இந்த ஒரு வாய்ப்பு எதுக்கு வந்திருக்குது? சத்தியத்தின் அறிகிற அறிவு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இருப்பாங்க. எல்லா மதங்களும் கூட நம்ம பாக்குறோம், அதுக்கு அதுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கு ஆளுகளை பார்த்ததுல டிஃபரெண்டா தெரியும், இவங்க மதக்காரங்க, இவங்க வந்து தலைவர்கள், மதத்தினுடைய தலைவர்கள், இவங்க ஊழியக்காரர்கள் அப்படின்னு எல்லாம் தெரியும். ஆனா அவங்களுடைய பின்னணியில இப்ப பேப்பர்ல வருது இல்லைங்களா? அமெரிக்காவில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாதிரியார்கள் பத்தி டெய்லி பேப்பர்ல வருதுங்க. செத்து போன ஜான் பால், போப் ஜான் பால், அவரு $2 பில்லியன் கட்டினாருங்க கோர்ட்டுக்கு. $2 பில்லியன்னா 1 பில்லியன்னா 100 கோடி. அப்ப $2 பில்லியன்னா $200 கோடி இந்த பாதிரியர்கள் பண்ணின தவறுகளை மன்னி, அதாவது இல்லாம பண்றதுக்காக கோர்ட்ல கொண்டு போய் கட்டி சரி பண்ணிட்டாங்க. ஆனா பேப்பர்ல டெய்லி வந்து, இங்க எப்படி நம்ம சாமியார்கள் பத்தி டெய்லி பேப்பர்ல வருது, அந்த மாதிரி அங்க கிறிஸ்டின் சாமியார் தான் அவங்களை பத்தி வந்துட்டு இருக்கு. ஏன் இவங்க பாவம் செய்யறாங்க? முழு சத்தியமே தெரியல. கொஞ்ச நஞ்ச சத்தியம் தெரிஞ்சு உடனே இறங்கிடுது, நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிடுறேன். சில பேர் முழு சத்தியம் தெரியாது, கொஞ்ச நஞ்சு தெரிஞ்சிட்டு பாவத்திலிருந்து விடுதலை தன்னை மணந்துருவாங்க, மத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நான் பேசுறேன்னா மைக்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிறேன். முதல்ல இது யாருக்கு? முதல்ல இது எனக்கு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இல்லைங்களா? ஆனா ஜெனரலா அப்படி யாரும் நினைக்கிறது இல்ல. என்ன பண்றாங்க, மற்றவங்களுக்கு திருத்தலுக்கு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. மனிதனுடைய சுபாவம் தன்னை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அப்ப என்னன்னா, இங்க என்ன ஒரு பாயிண்ட் நம்ம பாக்குறோம்னா, சத்தியம்தான் ஒரு உண்மையான சத்தியம் தான் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை செய்யும். அதனாலதான் இயேசு சொன்னாங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம் இல்லைங்களா. உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாகும். சீஷர்களை பார்த்து சொல்றார் வசனம் பண்ணிய யோவான் 17:17,
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம்.
அப்போ உங்களுடைய வசனமே சத்தியம், தேவன் கொடுத்துக்கிறது அவருடைய வசனங்களில் மறைந்திருக்கிறது சத்தியம். அந்த சத்தியம் தெரியும் போது பாருங்க, நீங்க நிறைய பேரு பாவத்திலிருந்து ரொம்ப சீக்கிரமா விடுதலை ஆயிடுறாங்க. தேவனுடைய சத்தியம் முழுசா எல்லாம் ஒண்ணு தெரியாதுங்க, ஏதோ ஒரு 4 வசனம் படிச்சு டச் ஆயிட்டு இருக்கும் மனசுல, அவன் நிறைய கெட்ட பழக்கங்கள்ல விடுதலை ஆயிடுறாங்க. சில பேர் வந்து நிறைய சாட்சிகள் சொல்றாங்க, நான் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தேன், இப்ப நான் கெட்ட வார்த்தை பேசுறது இல்ல, ஏன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இப்ப கிறிஸ்தவர்கள்னா சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் இருக்குதா இல்லைங்களா? ஏன் நல்ல பேர் இருக்குது? ஒரு கம்பெனியில ஒரு வேலைக்கு போட்டாலும் கூட ஒரு கிறிஸ்டின்னா இவனு சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு நல்ல பேர் இருக்குது, இருக்குதா இல்லைங்களா? ஏன் கிறிஸ்தவனுங்கன்னா கொஞ்சம் பொய்யெல்லாம் பேச மாட்டானுங்க, கொஞ்சம் அளவா பேசுவானுங்க, அவர் வந்து திருட மாட்டானுங்க, அவர் வந்து ஏமாத்தல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா? எப்படி வந்துச்சு? தேவனுடைய வசனங்கள் அவங்களுக்குள்ள இருக்குது. ஆனா பைபிள் முழுசா தெரியுமா? பைபிள் முழுசா தெரியாது. ஏதோ ஒரு 4 வசனங்கள் போய் அவங்களுக்குள் டச் ஆயிட்டு, அதனால என்ன ஆயிட்டு, அவர் கெட்ட பேச்சுல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறாரு. சில பேர், நான் பயங்கர குடிக்காரனா இருந்தேன், இப்ப நான் என்ன பண்றது இல்ல, இப்ப நான் குடிக்கிறது இல்ல, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஏதோ ஒரு 4 வசனம் டச் ஆயிட்டு. தேவனுடைய முழு தெய்வீக திட்டம் தெரிஞ்சிருச்சா? தெரியல. இன்னும் கூட நிறைய பேர், நான் கள்ளசாரை காய்ச்சிட்டு இருந்தேன், இப்ப நான் காய்ச்சறது இல்ல, இப்ப வந்து நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் சொல்றாரு. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா, நான் மந்திரவாதியாக இருந்தேன். நிறைய பேர், நான் கூட ஒரு கேசட் கேட்டேன், ஒரு மந்திரவாதி இப்ப என்ன ஆயிட்டு, கிறிஸ்தன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மந்திரத்தில விட்டுட்டு இருக்கிறார். ஆனா அவர்கிட்ட போய் நீங்க கர்த்தருடைய ராஜ்யம் பத்தி கேளுங்க, உயிர்த்தெழுதல் பத்தி கேளுங்க, நியாயத்தீர் பத்தி கேளுங்க, ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. ஆனா அவருக்கு ஏதோ ஒரு 4 வசனம் டச் ஆயிட்டு. அவரே என்ன பண்றாரு, துணிகரமாக எல்லாரும் முன்னாடி வந்து சாட்சி சொல்றாரு. இன்னும் கூட நீங்க சில பேர் இப்ப கூட லேட்டஸ்டா வந்துட்டு இருக்கிறாங்க, சினிமாவில் நடிக்கிறதுனால இப்ப கிறிஸ்டின் ஆயிட்டு இருக்கிறாங்க. யாரு தெரியுங்களா? யாருங்க? ஒருத்தர் வர்றாரு, ஏ.எம். ராஜாவா? அவர் செத்து போயிட்டாரு. இன்னொருத்தர் இருக்கிறாரு இப்ப லேட்டஸ்ட், குமரி முத்தா இல்லீங்களா? குமரி முத்து இல்லையா? குமரி முத்து இங்க இந்த ஊருக்கு வந்தாரா? என்ன கோடங்கி கிருஷ்ணா இந்த ஊருக்கு வந்தாரா? என்ன பண்றாரு கோடங்கி கிருஷ்ணா பாத்தீங்களா? அவர் வந்து உடுக்கி அடிச்சுட்டே பைபிள் சொல்றாரு. ஆனா பைபிள் முழுசா தெரியுமா? தெரியாது. ஏதோ ஒரு 4 வசனம் அவங்களுக்கு டச் ஆயிட்டு. சகோதர சகோதரிகளே, 4 வசனம் தெரிஞ்சவங்களுக்கு இவ்வளவு மனமாறுதல் காமிச்சா, தேவனுடைய முழு சத்தியம் தெரிஞ்சா ஒரு மனுஷன் என்ன ஆக முடியும்? பரிசுத்தம் ஆக முடியும். ராஜ்யத்துல நடக்கிற முதல் வேலை என்னங்க? இயேசு இந்த உலகத்தின் மேல் 3வது உலகத்துல ராஜாதி ராஜாவாக இருக்கும் போது முழு உலகத்தின் ஜனங்களுக்கு என்ன சொல்லி தரப்படும்? சத்தியத்தை அறிகிற அறிவு. சாவிலிருந்து உயிர்த்தெழுதல் வந்துடும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் சத்தியத்தை அறிகிற அறிவு. சாப்பாடுக்கெல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டாம், வீட்டுக்கு கஷ்டப்பட வேண்டாம், எல்லாம் பக்கா அலாட்மெண்ட் இருக்கும். அதை பத்தியெல்லாம் நம்ம படிக்க போறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். தேவனுடைய ராஜ்யம் பத்தி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கு, நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள போறோம். ஆனா எந்த விதமான கஷ்டம் இல்ல. 1000 வருடம் மரசாட்சியில சாத்தான் 1000 வருடம் கட்டி போடுறார் இயேசு. முதல் வேலை, சாத்தான் ஜனங்களை என்ன பண்ண முடியாது, மோசம் போகவே முடியாது. சாதகமான சூழ்நிலை, கடன் தொல்லை, அப்புறம் வந்துட்டு வியாதி பிரச்சனை, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. நம்ம படிக்க போறது தேவனுடைய ராஜ்யம் பத்தி கொஞ்சம் நம்ம படிக்கவோம் அடுத்த வாரத்தில். அப்போ எந்த சாதகம் இல்லாத நிலைமைகளே இருக்காது. மனிதர் வாழக்கூடிய சாதகமான சூழ்நிலையில இந்த சத்தியம் சொல்லி தரப்படும். இன்னைக்கு நம்ம எப்படி கத்துக்கிட்டு இருக்கிறோம்? சாதகம் இல்லாத சூழ்நிலை இல்லைங்களா? நம்மளை சுத்தி தீமை பாவம் எவ்வளவு நெருக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த 1.5 மணி நேரம் இங்க வந்து உட்கார்றது ரொம்ப கஷ்டம் இருக்குது. எத்தனை பேருக்கு நம்ம ஒரு மனப்படுத்தி இந்த சப்ஜெக்ட் கேட்க முடியுது? கெட்ட இருப்போ திடீர்னு மைண்டு என்ன பண்றது நாளைக்கு அப்படிங்க கூட போகுது, கரெக்டா இல்லைங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது இந்த உலகத்துல. அவ்வளவு ப்ராப்ளத்தின் மத்தியில நம்ம தேவனோட சத்தியம் கேட்டுக்கிறோம். ஆனா ராஜ்யத்தில் அப்படி இல்ல, சாதகமான சூழ்நிலையில அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு அங்க கிடைக்கும், முழு உலகத்துக்கும் கிடைக்கும். அதை பத்தி தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லுது பாருங்க. ஆபகூக் தீர்க்க தரிசனம் 2:14. சமுத்திரம்
ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்.
அதே வசனம் ஏசாயா 11:9.
கேடு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்.
என் பரிசுத்த பர்வதம் எங்கும், பர்வதம்னா மலை இல்லைங்களா? மலை பைபிள் ஒரு அடையாள மொழி. அப்போ பர்வதம் எதை குறிக்குதுன்னா ராஜ்யம் குறிக்குது. நம்ம அடுத்த வாரம் படிக்க போறோம். அந்த என்னுடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் அப்படின்னா அவருடைய ராஜ்யம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல. ஏன் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாரு? கடல்ல தண்ணி எப்படி இருக்குதுங்க? கடல்ல தண்ணி ஏதாவது ஒரு குடம் கொண்டு போய் எடுத்துட்டு வந்துடலாமா? குடத்துல ஒரு ஒரு 100 குடம் கொண்டு போய் எடுத்துட முடியுமா? அல்லது எத்தனை கப்பல் குடும்பம் கூட தீராது. ரொம்பிட்டுக்குது, சந்து பொந்து எல்லாத்துலயும் தண்ணி ரொம்பிட்டுக்குது. அந்த மாதிரி இயேசுடைய ராஜ்யத்துல முழு உலகமும் பட்டி தொட்டியிலிருந்து எல்லா பக்கமும் சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு வந்துடும். உண்மையான கடவுளினுடைய பத்தி அவங்க தெரிந்து கொள்வார்கள். அதான் சொல்றாரு, பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். எல்லா ஜனங்களுக்கும் சரியான அறிவு இருக்கும். யாரு பத்தி? கடவுள் பத்தி. ஆனா இன்னைக்கு அந்த அறிவு இல்ல. இன்னைக்கு வந்து கடவுள் வணங்குறதே எதுக்காக? சுயநலத்துக்காக. ஏதாவது சாமி நம்மளுக்கு செய்யுமா? செய்யாதா? நீ எனக்கு இவ்வளவு செஞ்சேன்னா நான் உனக்கு இவ்வளவு செய்யறேன், அப்படி போயிட்டு இருக்குது. ஆனா முழு உலகத்தின் ஜனங்களும் ஒரே கடவுள் வணக்கம் எப்படி இருக்கும்? நீங்க அந்த காலம் கொஞ்சம் யோசித்து என்ன பண்ணி பாருங்க. எல்லாரும் அப்போ சண்டை சத்தர்கள வருமா? நீ அந்த மாதம் இந்த மாதம் அந்த ஜாதி வருமா? இல்லையே. அப்ப எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு காலங்கள் அங்கே நடைபெறும். இன்னொரு இடத்துல சொல்லும் போது தீர்க்க தரிசனம் எரேமியா 31:34.
இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன்.
அப்போ சொல்லிட்டாரு, ஒருவன் தன் அயலானையும் தன் சகோதரனையும் பார்த்து கர்த்தரை அறிந்து கொள் சொல்லி என்ன பண்ண வேண்டாம்? இந்த மாதிரி கிளாஸ் எடுக்க வேண்டாம். ஏன்னா அந்த டைம்ல எல்லா ஜனங்களுக்கும் சரிசமமாக சத்தியம் போதிக்கப்படும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருவாங்க. அப்ப சத்தியம் பத்தி அனைத்து ஜனங்களும் தெரிந்து கொள்வாங்க. ஆனா இயேசுனுடைய அந்த விளக்கிரியத்தின் மூலம் இப்படித்தான் தேவன் 2 ஸ்டெப் வச்சிருக்காரு. ஒண்ணு வந்து புலியிலிருந்து விடுதலை, அதுக்கப்புறம் பாவத்திலிருந்து விடுதலை. புலியிலிருந்து விடுதலை இலவசம், பாவத்திலிருந்து விடுதலை எப்படி? சத்தியத்தை அறிகிற அறிவு. அப்போ சும்மா ஆக்டிங் இல்ல, உண்மையாக சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கும் போது ஒரு மனுஷன் கிட்ட இருந்து என்ன போயிடுங்க? பாவம். நம்ம இந்த பாவம் பத்தியெல்லாம் நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குதுங்க. இவ்வளவு பத்தாது, நம்ம வரும் வகுப்புகள் எல்லாம் வருது, உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் வருது. சரி, ஆனா இப்போ நெக்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் கேட்க ஜனங்களுக்குள் வருது. எப்படி வருதுன்னா, அப்போ மரித்து போன அத்தனை பேரும் உயிர் தெளிந்து வந்தா இந்த இடம் கொள்ளுமா இல்லைங்களா? அது ஒரு நியாயமான கேள்வியா இருக்கு. செத்து போன எல்லாரும் எத்தனை பேரு, எத்தனையோ கோடி ஜனங்கள் செத்து இருக்கிறாங்க, அத்தனை பேர் இந்த உலகத்துக்கு வந்தாங்கன்னா இடம் முடிக்குமா? இப்பவே பாருங்க, உலகத்துல இடம் இல்லையே. இப்ப பஸ்ல இருந்தா எப்படி போறோம்? நம்ம எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் நெருக்கிட்டு புலி மாதிரி அடிக்கிறான், இல்லைங்களா, பிரைவேட் பஸ்ல ஏறிட்டோம்னா நிக்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு பண்றாங்க. ரேஷன் கடைக்கு போனா என்ன பண்றோம், கியூல நிக்கிறோம். அப்புறம் வந்து ஒரு பிளாட் வாங்கணும்னா, ஒரு பிளாட் வாங்கணும்னா கண்ணா அது கூட முடியுது இல்ல, அங்க கூட நெருக்கமாகுது. ஒரு வீடு வாடகைன்னு சொந்த பூந்துல குடியிருக்க வேண்டியது. இப்படி எல்லாம் இப்பவே இடம் இல்லையே. கோயம்புத்தூர்ல பார்த்தா நடக்கும் போதே மோதி மோதி நடக்க வேண்டியது இருக்கு. அதே போல கல்கட்டா பாம்பேல நீங்க நினைச்சு பாருங்க, மெட்ராஸ் எல்லாம் அது எவ்வளவு ஜனக்கூட்டம். அப்படி இருக்கும்போது பாப்புலேஷன் எக்கச்சக்கம் இருக்கும்போது செத்து போன எல்லா ஜனங்களும் இங்க வந்துட்டானுங்கன்னா இத்தனை பேருக்கு எப்படி சமாளிக்கிறது இல்லைங்களா? இது ஒரு நியாயமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆனா தேவன் கொடுத்த ஒரு கட்டளை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா தேவன் மனுஷனை சிருஷ்டி பண்ணும் போது அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளைன்னா ஆதியாகமம் 1:26 போடுங்க. அவர்களை ஆசீர்வதிக்கும் போது தேவன் சொல்றாங்க, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அப்படி சொல்றாங்க. பூமியை நிரப்பி அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னாக்கா பூமியை என்ன பண்ணுங்க, நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சார். ஆனா பூமியை நீங்கள் ஹவுஸ்ஃபுல் ஆக்கிருங்க அப்படின்னு சொன்னாரா, அப்படி சொல்ல. அப்ப பூமியை நீங்கள் நிரப்புங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு புரியுதுன்னா, எத்தனை பேர் இந்த உலகத்துல வாழணுங்கிற ஒரு எண்ணிக்கை தேவனுடைய மனசுல இருக்குது இல்லைங்களா? இப்ப நம்ம சினிமா தேட்டர் இருக்கு, இப்ப சினிமா தேட்டருக்கு எல்லாம் போறாங்க படம் பார்க்க. படம் பார்க்கும் போது சின்ன ஒரு சந்துக்குள்ள இருந்து கை மட்டும் வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும், காசு வாங்கிக்குள்ள போடுவா, டிக்கெட் கொடுத்துட்டே இருப்பா இல்லைங்களா, மூஞ்சியே தெரியாது. அப்ப வாங்கிட்டே இருப்பா, திடீர்னு என்னாகும், டிக்கெட் ஸ்டாப் பண்ணிடுவா, முன்னாடி ஒரு போர்டு போட்டுருவாங்க, என்ன போர்டு அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள உட்கறதுக்கு இடம் இல்ல அப்படின்னு அவனுக்கு புரியுது, அவனுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளவு டிக்கெட் கொடுத்துருக்கானோ அவன. மனுஷங்களுக்கு ஒரு ஹால்குள்ள எவ்வளவு பேர் உட்கார வைக்கணும் அப்படிங்கறது அவனுக்கு தெரியுது. அப்ப இத்தனை பேர் தான் இருக்கணும்னு அவனுங்க வந்து முடிவு எடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மனுஷங்களே இப்படி பாவி ஜனங்களுக்கு இவ்வளவு அறிவு இருக்கும்போது இல்லைங்களா, ஒரு 100 பேர் உட்கார்ற இடத்துல ஒரு 1000 பேர் உள்ள தள்ள முடியுமா, முடியாது. அதே போல சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கும்போது பூமியில எத்தனை கோடி ஜனங்கள் வாழ்ந்தா இந்த இடம் கரெக்டா இருக்கும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா, அது ஒரு எண்ணிக்கை வச்சிருக்கிறார். அத்தாங்க சொல்றாரு, நீங்கள் பூமியை நிரப்பி. அந்த ஸ்டேஜ் வரும்போது அவர் மனசுல நினைச்சிருக்கிற நம்பர் வரும்போது இந்த பூமியில என்ன ஆகாது, அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறக்காது. இது இப்ப நடக்குதா, இன்னைக்கு ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வந்து ஏறத்தாலும் 6000 வருஷம் ஆகி போச்சு, இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த இனப்பெருக்கம், அல்லது வந்து அந்த ஜனத்தொகை பெருக்கம் இப்போ ஸ்டாப் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி சொல்றானா, இப்ப எப்படி பஸ் இருக்குது, பஸ் போயிட்டு இருக்குது, பஸ் போகணும்னையும் அப்படி கண்டக்டர் விசில் அடிச்சோம் அந்த இடத்துல வண்டி நிக்கிதா, கண்டக்டர் விசில் அடிச்சு என்ன கொஞ்சம் தூரம் அவன் பிரேக் உடனே முடிச்சிருவா, ஆனா வண்டி கொஞ்சம் தூரம் போய் நிக்கும். அது மாதிரி இப்ப ஜனத்தொகையினுடைய பெருக்கம் பிரேக் போட்டாச்சு, இப்ப கொஞ்சம் தூரம் போய் என்னாகும் நிக்கும். அந்த காலத்துல எல்லாம் ஜனங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும் குழந்தைங்க, எத்தனை குழந்தைங்க இருக்குதுன்னே அவங்களுக்கே தெரியாது, இது எத்தனாவது குழந்தைன்னு கூட தெரியாது. முதலாம் உலகத்துல நம்ம பார்த்த போன டைம் ஆதா மேவாளுக்கு எல்லாம் எவ்வளவு இருந்திருக்கும், ஏறத்தால ஒரு 500 குழந்தைங்களா இருந்திருக்கும் ஆதா மேவாளுக்கு இல்லைங்களா. அந்த காலத்துல 900 வருஷம் உயிரோடு இருந்துக்கிறானுங்க, 800 வருஷம் உயிரோடு இருந்துக்கிறாங்க. அப்ப எத்தனை குழந்தைகளை உற்பத்தி பண்ணிருப்பாங்க. இப்ப நம்மளுடைய சந்ததிக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி அவங்களெல்லாம் எடுத்துக்கோங்க, ஒரு வீட்டுல 10-15 ஒரு 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 கிராமமே ரெடி பண்ணிடுவாங்க இல்லைங்களா. இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய அனுபவத்திலேயே நான் வந்து கேரளா சைடு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், முஸ்லீம்கள் ஏரியா அங்கன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க அம்மா புள்ள ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு, நான் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றேன், அப்ப ஆஸ்பத்திரிக்கு வரங்க ரெண்டு பேருமே மாசமா வர்றாங்க, செக்அப்புக்கு வர்றாங்க ரெண்டு பேரும். அப்ப பாருங்க அம்மா, அப்ப அந்த குழந்தைகள் பிறந்தா இந்த பொண்ணுக்கு அந்த அம்மாக்கு போறக்குற குழந்தைக்கோ என்ன உறவு, தங்கச்சியா தம்பியா வரும், இல்லையா? அப்போ இந்த இந்த பிள்ளைக்கு எவ்வளவு வயசு? 30. அந்த அந்த சின்ன குழந்தைக்கு எவ்வளவு இருக்கும்? அப்பதான் பிறந்திருப்பா. ரெண்டு பேரும் ஒன்னா வந்துருக்கிறாங்க. அவங்க வீட்டுல 16 குழந்தைகள் அந்த வீட்டுல. இப்போ லேட்டஸ்ட் அப்போ ஒரு ஃபுட்பால் டீம் ரெடி ஆயிட்டு. ஆனா இப்ப பாருங்க என்ன ஆயிட்டு, யாருமே ஏமாந்து கூட என்ன பண்ண மாட்டாங்க. ரெண்டு குழந்தைகளுக்கு மேல போக மாட்டோம். ரெண்டு குழந்தை இப்ப ஜாஸ்தி. காமராஜர் காலத்திலேயே பிரேக் போட்டுக்கிறாங்க. 3 தான், அதுக்கு மேல வேணாம் நாங்க. அதுக்கப்புறம் வந்தது என்ன சொன்னாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர் சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொன்னாங்க. இப்போ நாம் இருவர் நமக்கேன் ஒருவர் இல்லைங்களா? அமெரிக்காவில் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து குழந்தைகளே பெற்றுக்கிறது இல்லை. எல்லாம் கல்யாணம் மட்டும்தான் பண்ணிக்குவாங்க, ஆனா குழந்தைகளே பெற்றுக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளே பெற்றுக்கிறது இல்லை. அப்போ தேவன் எதிர்பார்த்த அந்த எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. எல்லாம் மேஜிக்கலா நடக்காது, எல்லாம் யதார்த்தமா நடக்கும். இன்னைக்கு நீங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க்கான யாவன் சொல்லுவானா? ஏமாந்து கூட சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு எண்ணிக்கை எவ்வளவுங்கிறது தேவன் முடிவு செஞ்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு ஏன் வந்து சிட்டிஸ்ல எல்லாம் வந்து இவ்வளவு கூட்டம், இவ்வளவு ஜனத்தொகை பெருக்கம் அப்படின்னா, கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் எங்க வந்துட்டு இருக்கிறாங்க? எல்லாம் சிட்டி. அதனாலதான் ஜனத்தொகை பெருக்கமே தவிர, நம்ம இந்த சிட்டி விட்டு அந்த பக்கம் போய் பாருங்க, எவ்வளவு இடம் இருக்குது, எத்தனை இடம் காலி இருக்குது, அத்தனை பேர். இப்ப உதாரணமா ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்றேன். என்னன்னா, ஆதாம்லிருந்து இன்றைக்கு வரை விஞ்ஞானிகள் ஒரு கணக்கு போட்டுக்கிறாங்க, புள்ளியியல் வல்லுநர்கள் அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா, 3000 கோடி, 2500 3000 கோடி ஜனங்கள் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறதாக ஒரு கணக்கு கொடுக்கிறாங்க. எவ்வளவுங்க? 3000 கோடி. 3000 கோடி நம்ம வச்சுக்கலாம். 3000 கோடி அதாவது இன்றைக்கு உலகத்தினுடைய ஜனத்தொகை எவ்வளவு? 600 to 650 crore ஆயிடுச்சு. 600 கோடி நம்ம வச்சுக்கலாம். இப்போ 1840 கிபி 1840 100 or 150 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்தின் ஜனத்தொகை எவ்வளவு தெரியுங்களா? 100 கோடி. மொத்த உலகத்தின் ஜனங்கள் எவ்வளவு? 100 கோடி. இந்த 150 வருஷத்துல எவ்வளவு மடங்கு ஜாஸ்தியா இருக்குது? 6 மடங்கு ஜாஸ்தியா இருக்குது. ஆனா கிபி 1840 முன்பாக உலகம் இந்த எண்ணிக்கை டச் பண்ணவே இல்லை, 100 கோடி ஜனங்கள் வரவே இல்லை. அப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க, ரொம்ப கம்மி ஜனங்கள் தான் இருந்திருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலன்னா, நம்ம என்ன பண்ணலன்னா, 3000 கோடி ஜனங்களை 6000 கோடி ஜனங்களா நினைச்சுக்கலாம். எத்தனை பேர் இருந்துக்கிறாங்க ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும்? விஞ்ஞானிகள் 3000 கோடி சொல்றாங்க, நம்ம எவ்வளவு சொல்றோம்? 6000 கோடி சொல்றோம். 6000 கோடி ஜனங்கள் உயிர் தெரிந்து வந்தா இந்த உலகம் என பிடிக்குமா அப்படின்னு ஒரு கணக்கு, ஒரு சின்ன கணக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. இப்போ இவங்கள் வந்து இவங்களை பத்தி நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு இடம் எப்படி பண்ணலன்னா, இப்ப இந்தியாவை எடுத்துக்கலாங்க, நம்மளுடைய இந்தியா. இந்தியா பத்தி இந்தியாவினுடைய பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தா எவ்வளவு தெரியுங்களா? இந்தியாவுடைய பரப்பளவு 24 லட்சம் சதுர கிலோமீட்டர். எவ்வளவுங்க? 24 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு கணக்கு. இப்போ ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு மீட்டருங்க? ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு மீட்டர்? ஒரு மீட்டருக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர் இல்லைங்களா? அப்ப ஒரு சதுர கிலோமீட்டருக்கு சைடு இன்டூ சைடு, பக்கம் இன்டூ பக்கம், அப்ப எவ்வளவு? 1000 இன்டூ நம்ம மீட்டருக்கு மாத்தலாம். 24 லட்சம் கிலோமீட்டர் மீட்டருக்கு மாத்தலாம். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டப்பட வேண்டாம், இந்த கணக்குல போட்டு உயிரை வாங்குறாரு நினைக்க வேண்டாம். நான் புரிஞ்சுக்கிறதுக்காக 24 லட்சம் சதுர கிலோமீட்டரை மீட்டருக்கு நம்ம மாத்தும் போது, ஒரு சதுர கிலோமீட்டர்னா எவ்வளவுனா 1000 மீட்டர் இன்டூ 1000 மீட்டர் பெருக்குனா எவ்வளவு வரும்? 10 லட்சம் இல்லைங்களா? 10 லட்சம் சதுர மீட்டர். 10 லட்சம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 10 லட்சம் மீட்டர். அப்போ 24 லட்சம் சதுர கிலோமீட்டர் இன்டூ 10 லட்சம் சதுர மீட்டர். இந்த கணக்கு நான் கொடுத்துருக்கிறேன் நோட்ஸ்ல, நீங்க வீட்டுல செக் பண்ணுங்க. சதுர மீட்டர் போட்டாக்கா எவ்வளவு வருது அப்படின்னா, அதாவது 2.4 ட்ரில்லியன் சதுர மீட்டர் வருது. இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான், மனப்பாடம் பண்ண வேண்டும். 2.4 ட்ரில்லியன், அதுல எத்தனை சைபர் எனக்கு தெரியல, நீங்க பாத்துக்கோங்க, எல்லாம் போட்டிருக்கு. இப்போ 2.4 ட்ரில்லியன் சதுர மீட்டரை எத்தனை கோடியில வகுக்கணும், 6000 கோடி, கரெக்ட். 6000 கோடி ஜனங்கள் போட்டாக்கா ஆன்சர் எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா? ஒரு ஆளுக்கு எத்தனை சதுர மீட்டர் இடம் கிடைக்குதுன்னு கணக்கு, வேற ஒண்ணு இல்ல. 6000 கோடி ஜனங்க வரணும் இல்ல, அப்போ ஒரு ஆளுக்கு எத்தனை சதுர மீட்டர் இடம் வேணும்? இப்ப நம்மளுக்கு எத்தனை சென்ட்ல வீடு கட்டுறோம், மேக்சிமம் எவ்வளவு இருந்தா ஒரு பெரிய வீடு கட்டிடலாம், 3 சென்ட். இப்ப 3 சென்ட் பண்ணிட்டாங்க, 3.5 5 சென்ட்னா ஒரு பெரிய வீடே கட்டிடலாம் இல்லீங்களா. அப்படி இருக்கும்போது ஒரு ஆளுக்கு இந்தியாவில் மட்டும் எவ்வளவு கிடைக்குது, 6000 கோடி ஜனங்க வந்தாங்கன்னா அதை நம்ம வகுத்தா எவ்வளவு தெரியுங்களா வருது, ஒரு ஆளுக்கு 40 சதுர மீட்டர் வருதுங்க. எவ்வளவு? 40 சதுர மீட்டர், 40 மீட்டர். அப்ப எத்தனை அடி பாத்தீங்கன்னா, 24 அடிக்கு 15 அடி, 24 அடிக்கு 15 அடி கிடைக்கும். அதாவது ஒரு மீட்டருக்கு எவ்வளவு அடிங்க, 3 அடி இல்லைங்களா. சரி, அப்படியே வச்சுட்டாலும் கூட அப்ப 40, ஒரு மீட்டருக்கு 3 அடினா 40 மீட்டருக்கு எவ்வளவு வரும், எத்தனை அடி வரும் இல்லைங்களா, 120 அடி, 120 அடி, 120 அடி, 120. இதுல எவ்வளவு பெரிய வீடு கட்டலாம், பெரிய பங்களாவே. அப்ப மனிதர்கள் வாழ்றதுக்கு வீடு கட்டுறதுக்கு மட்டும் 6000 கோடி ஜனங்கள் எங்கேயே போதும், இந்தியாவே போதுங்க. அப்படி இருக்கும்போது உலகத்துல எவ்வளவு, இந்தியா மட்டுமா இருக்குது, இன்னும் அமெரிக்கா இருக்குது, எவ்வளவு பெருசு இருக்குது, ஆப்பிரிக்கா இருக்குது, இன்னும் மனிதர்கள் பயன்படுத்தாத இடம், காடுகள், மலைகள், ஏரிகள், இன்னும் பாலைவனங்கள், சகாரா பாலைவனம், கோபி பாலைவனம், அதெல்லாம் எவ்வளவு மனிதர்களால் இன்னும் பயன்படுத்தப்படவே இல்லை. அப்போ இவ்வளவு இடங்கள் மனிதர்களுக்கு என்னத்துக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம், சாப்பாட்டுல இருந்து எல்லாத்துக்கும். அது எக்கச்சக்கம், இந்த பூமி இன்னும் 10 கோடி ஜனங்க வந்தாலும், 10,000 கோடி வந்தாலும் கூட இந்த பூமி அவங்களுக்கு போதுமானதுங்க. மனிதர்களுக்கு இப்படி யோசிக்கிறாங்க, தேவன் எப்படி யோசிப்பாரு இல்லைங்களா. 6000 கோடி ஜனங்கன்றது ஒண்ணுமே இல்ல, நம்ம இந்தியாவே போது அவங்க தங்குறது இல்லைங்களா. அப்போ இப்படி இருக்கும்போது இன்னொரு வசனம் கூட நம்ம கண்டுபிடிக்கணும், இயேசுனுடைய அதாவது இந்த விலக்கிரியத்தின் மூலம் உயிர் தெரிந்து வரக்கூடிய ஜனங்கள் சொன்னார் இல்லைங்களா. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியா பட வேண்டாம், எல்லாரும் பிரத புலிகளில் இருக்கிற அனைவரும் எந்திரிச்சு வருவாங்க, எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி இயேசு சொல்றாங்க. யோவான் 5:29.
அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்தவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்தவர்களாகவும் புறப்படுவார்கள்.
பாத்தீங்களா, அப்போ உயிர் தெரிந்து வர ஜனங்கள்ல நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையவும் அப்படின்னு என்ன அர்த்தம், நன்மை செஞ்சவங்க யாராவது இருக்காங்களா உலகத்துல, யாராவது உங்களுக்கு மைண்ட்ல வருதா நன்மை செஞ்சவங்க யாராவது? ஏற்கனவே நம்ம எடுத்த சப்ஜெக்ட்ல இருந்து நீங்க யோசனை பண்ணி சொல்லுங்க பாக்கலாம், நன்மை செஞ்சவங்க யாராவது, தேவன் வந்து அவங்க மேல் இவங்க நன்மை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்கிறார், கரெக்ட் இல்லைங்களா. முற்பிதாக்கள், முற்பிதாக்களுக்கெல்லாம் என்ன தீர்ப்பு இருக்குது, இப்போ மண்ணுக்குள்ள இருக்கிறாங்க, ஆனா உயிர் தெரிந்து வந்தாலே அவங்க என்ன ஆயிடுவாங்க, ஆதாம் போல உயிரிழந்துருவாங்க இல்லைங்களா. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும். அது முற்பிதாக்கள் மட்டுமில்ல, இன்னொரு குரூப் கொடுக்குது, அதை விட நன்மை செய்தவர்கள் யாரு, இயேசுடைய சீஷர்கள் இல்லைங்களா. 2000 வருஷமாக அவரை உண்மையாக இந்த உலகத்தில் பின்பற்றி நடந்தவங்க, அவங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம், நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா தீமை செய்தவர்கள் என்ன ஆகிறாங்களாமா, ஆக்கினை அடையவும். அப்ப ஆக்கினைனா என்ன அர்த்தம்? ஆக்கினை என்ன அர்த்தம் சிஸ்டர்? ஆக்கினை என்ன அர்த்தம்? கஷ்டம். எப்படி கஷ்டம்? தண்டனை. கரெக்ட். தண்டனை என்ன மாதிரி தண்டனை? யார் சொன்னீங்க? நெருப்பு. யார் சொன்னீங்க? நீங்களும். அப்போ தீமை செய்தவர்கள் ஆக்கினி அடையவும் எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொன்னா, வசனம் கொஞ்சம் படிங்க. இன்னொரு வசனம், இந்த வசனத்துக்கு பக்கத்தில் இன்னொரு வசனம் வைங்க. யோவான் 3:17.
உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார்.
வசனம் என்ன சொல்லுதுங்க? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுகிறதுக்கு அனுப்பினார். அப்ப இங்க எப்படி போட்டிருக்குது? தீமை செய்தவர்கள் ஆக்கினி அடையவும் போட்டிருக்குது. அப்போ அந்த ஆக்கினைனா என்ன இல்லைங்களா? அப்ப அதனுடைய சரியான அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். அப்ப அந்த ஆக்கினை அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன அப்படின்னாக்கா, அந்த ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் அல்லது ஒரிஜினல் வார்த்தைக்கு, கிரேக்க வார்த்தைக்கு நம்ம போய் பார்த்தோம்னா, அங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறோம்னா, கிரைசிஸ். நீங்க மறக்கவே கூடாது இந்த வார்த்தை, KRISIS, கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்திக்கிறார். இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்கன்னா, இந்த கிரைசிஸ் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தையிலிருந்து வந்தது. அப்ப கிரைசிஸ் என்ன அர்த்தம்? இப்ப நீங்க ரிவைஸ்டு வெர்ஷன் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க என்ன வருதுனாக்கா, நியாய தீர்ப்புக்காக எழுந்து வருவார்கள். ஆக்கணிங்கிற வார்த்தையில என்ன வரணும்? கிரைசிஸ் என்ன அர்த்தம் தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட். கிரைசிஸ்னா ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. அப்ப தீமை செய்தவர்கள் நியாய தீர்ப்புக்காக எழுந்து வருவார்கள் அப்படின்னு அர்த்தம். இது எப்படி நம்ம உறுதி பண்ணலாம்னா, அடுத்த வசனத்தில் சொல்றாரு பாருங்க இயேசு. அடுத்த வசனம் படிங்கம்மா, 30வது வசனம். இல்லங்க, 5:30. 5:30 படிங்க. நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். அப்ப உயிர் தெரிந்து வர்றவங்க எதுக்காக வர்றாங்கப்பா? நியாய தீர்ப்புக்காக வர்றாங்க. நான் கேட்கிறபடியே நியாய தீர்ப்பு செய்கிறேன், நான் சுயமா செய்ய
மாட்டேன்.
என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. அப்போ அந்த ஆக்கினைங்கிற வார்த்தை ஒரிஜினல்ல வர்றது இல்ல, மாறாக நியாய தீர்ப்புக்கு எழுந்து வருவார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பின் காலம் இப்படி நல்லா இருக்குது அப்படின்னு எப்போ என்ன நியாய தீர்ப்புனா என்ன, எப்படி பண்றாங்க இந்த உலகத்துல? கிரைசிஸ் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்ப வந்து உடம்பு சரியில்லாம ஒருத்தர் வந்து ஐசியு யூனிட்ல போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டர் வந்து அங்கிருந்து வருவார் வெளியா. வந்தோடனே நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஆளுங்களா சார், எப்படி சார் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு? இப்ப ஒன்னும் சொல்ல முடியாது, 24 மணி நேரம் தான் ஆகும், 24 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. 24 மணி நேரம்னா என்ன அர்த்தம்? 24 மணி நேரத்துல செத்து போயிருவாருன்னு அர்த்தம் நம்ம ஆளுங்களுக்கு. நம்ம ஆளுக்கு அப்படி நினைச்சுக்கோங்க, டாக்டர் டைம் கொடுத்துட்டாரு 24 மணி நேரம். உண்மையிலேயே அது அந்த அர்த்தமா? 24 மணி நேரத்துல என்ன ஆகலாம்? செத்தாலும் செத்துடலாம், உழைச்சாலும் உழைக்கலாம். அதுதான் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், அதுதான் கிரைசிஸ் ஜட்ஜ்மெண்ட். நியாய தீர்ப்பு கூட அப்படித்தான் பண்றாங்க. இப்ப நியாய தீர்ப்பு எப்படி பண்றாங்க தெரியுங்களா? எடுத்தோன்னே நியாயம் தீர்ப்பு பண்றது இல்ல. இப்ப ஜனங்க ஒரு 10 பேர் முன்னாடி ஒருத்த கொலை பண்ணிடுவான், ஆனா அவன் உடனே போய் போலீஸ்காரங்களும் சேர்ந்து சூட் பண்றாங்களா? அது ஏதோ ஒரு ரேர் கேஸ். ஆனா மெஜாரிட்டி கேஸ் என்ன பண்றது இல்ல, உடனே தீர்ப்பு செய்து அவனை உடனே அரெஸ்ட் பண்ணி அவனை கூடி கொண்டு போய் நீதிபதி முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. அப்ப நீதிபதி என்ன பண்ணுவாரு? 15 நாள் இவர் ரிமாண்ட்ல வச்சிடுங்க அப்படின்னு. அப்ப 15 நாள் அவர் ஜெயில போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுவா? அவன் ஒரு வக்கீல் ரெடி பண்ணிக்குவான். அப்புறம் இந்த பக்கம் கவர்மெண்ட்கார ஒரு வக்கீல ரெடி பண்ணிக்குவாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த ஆளுடைய நிலைமை என்ன? கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். இவன் மாட்டினாலே மாட்டுவான், தப்பிச்சாலும் தப்பிப்பான். அப்படி பார்க்கும்போது அப்புறம் ரெண்டு பேரும் வாதங்கள் பிரதிவாதம் நடந்துட்டே இருக்கும். சில கேசஸ் எல்லாம் 15-20 வருஷம் நடக்கும். அவங்க உண்மையிலேயே செத்து போயிருவான். தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இயற்கையான சாவே வந்துடும் தீர்ப்பு கொடுக்கறதுக்குள்ள. அந்த அளவுக்கு தான் நம்ம நாடுகள்ல எல்லா நாடுகளிலும் தீர்ப்பு ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா. அப்ப நியாய தீர்ப்புங்கிறது என்னன்னா ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், ஒரு நிலைமை. அப்ப செத்தாலும் சாகலாம், பொழைச்சாலும் பொழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அப்ப நியாய தீர்ப்புனா என்னப்போ இல்லைங்களா? அப்ப நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நியாய தீர்ப்பு நாளை குறித்து நம்ம வேறொரு கிளாஸ்ல ரொம்ப நிதானமாக நம்ம படிக்கலாம். அதை பத்தி ஒரு வசனம் மட்டும் இன்னைக்கு நம்ம பாருங்க. அப்போஸ்தலர் 17:31.
மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதினாலே
மேலும் ஒரு நாளை தேவன் குறித்திருக்கிறார். அப்ப யாரை வச்சு நியாய தீர்ப்பு செய்ய போறாரு? அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். யார் இது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அப்ப அவர் பூலோகத்தை நீதியாக நியாயம் தீர்ப்பார் இல்லைங்களா. அப்ப நியாய தீர்க்கும் போது நியாய தீர்ப்பின் நாள் எவ்வளவு மணி நேரம் இல்லைங்களா? நிறைய பேர் 24 மணி நேரம் சொல்லிடுவாங்க. ஆனா 24 மணி நேரம் இல்ல இல்லைங்களா. கர்த்தருக்கு ஒரு நாளுங்கிறது எவ்வளவு? 1000 வருடம். அப்ப ரொம்ப தெளிவா நம்மளுக்கு புரியுது. ஒரு செகண்ட்ல நியாய தீர்ப்பு, 24 மணி நேரத்துல 6000 கோடி ஜனங்களை நியாய தீர்ப்பு செய்யறதுன்னு எப்படி இருக்கும் இல்லைங்களா? அது மேஜிக் மாதிரி நடத்தணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது யாராலையும் முடியாது இல்லைங்களா. வரிசையை நிக்க வச்சுட்டு எப்படிதான் பண்றது நியாய தீர்ப்பு? ஒன்னும் பண்ணதுக்கு முடியாது. நியாய தீர்ப்புனா ஜனங்கள் என்னென்னமோ நினைச்சிருக்கிறாங்க. ஆனா நியாய தீர்ப்பத்தி நம்ம ரொம்ப விவரமாக வேறொரு நாள்ல படிக்கலாம். ஆனா இந்த நியாய தீர்ப்பின் நாள் நம்மளுக்கு இங்க புரியுது என்னன்னா, இந்த உலகத்தில் ஜனங்கள் செய்யற பாவத்துக்கு தண்டனை கொடுக்கற மாதிரி தெரியல கரெக்டா. ஆனா இந்த ஜனங்கள் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் கூட அந்த 3வது உலகத்துல உயிரோட வருவாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு புரியுது. நிறைய பேர் கேக்குறாங்க, அப்போ அந்த அப்பவே பாத்துக்கலாமே சார், இப்பயா சார் வந்துட்டு இன்னொரு வாய்ப்பு தான் இருக்குதே, அப்புறையா நம்ம இப்பவே கஷ்டப்படணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனால் நியாய தீர்ப்பு நாள் எப்படி இருக்கும்னா ஒரு சின்ன ஒரு இமேஜ் பண்ணி பாக்கலாம். வசனம் எப்படி சொல்றதுன்னா, தானியேல் 12:2. தானியேல் 12:2.
பூமியின் தூளிலே இத்திரை பண்ணுகிறவர்களாகிய
அநேகரில் சிலர்
நித்திய ஜீவனுக்கும் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பார்கள்.
பாத்தீங்களா, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய செத்து போன ஜனங்கள் எதுக்கு எந்திரிச்சு வர்றாங்களா? சிலர் நித்திய ஜீவனுக்கும். சில பேருக்கு என்ன தீர்ப்பாயிட்டு நித்திய ஜீவன் முப்பிதாக்களுக்கெல்லாம் இல்லைங்களா, கர்த்தராக இயேசுனுடைய சீஷர்களுக்கெல்லாம் என்ன ஆயிட்டு நித்திய ஜீவன் தீர்ப்பு ஆகியாச்சு. ஆனா சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் இழுத்து எழுந்திருப்பார்கள் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப நித்திய நிந்தனை நித்திய இகழ்ச்சின்னு என்ன? நிந்தனை என்னங்க? கேவலம் இல்லையா? இகழ்ச்சினா இப்ப நான் வந்து இவரை பார்த்து இகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன்னு என்ன அர்த்தம் கரெக்ட்? அவரை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் நான், அவமான கேலி பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா. சிலர் நித்திய நிந்தனைக்கும் சிலர் நித்திய இகழ்ச்சிக்கும் எழுந்து வருவார்கள். இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. நியாய தீர்ப்பு நாள் பத்தின ஒரு பார்வை எப்படி சொல்றனா, அந்த நித்திய அப்படிங்கிற இது பாத்தீங்களா, அந்த வார்த்தை நித்தியன்னு என்ன அர்த்தம்? எப்போதும் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. அப்போ எப்போதும் இகழ்ச்சிக்கும் எப்போதும் நிந்தனைக்கும் இருப்பாங்களா அப்படின்னா அந்த வார்த்தை அந்த அர்த்தம் கொடுக்கறது இல்ல. ஒரிஜினல்ல நம்ம பார்த்தோம்னா எபிரேய வார்த்தை என்ன வருதுன்னா ஓலாம், ஓஎல்ஏஎம், ஓலம் வருதுங்க. ஓலம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு யுகம், அவ்வளவுதான். ஏஜ் லாஸ்டிங் அர்த்தம். ஒரு யுகம்னா பாருங்க எவ்வளவு யுகம் இருக்குது, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எத்தனை யுகம் இருக்குது. அப்போ ஒரு யுகம், ஒரு யுகத்துல அல்லது ஒரு கால பகுதிக்கு மட்டும் நித்திய நிந்தனையும் இகழ்ச்சியும் இருக்கும். நித்திய வராது, ஒரு யுகத்துல மட்டும் இகழ்ச்சியும். எத்தனை வருஷம் அது? 1000 வருடம். அப்போ அந்த 1000 வருடம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இகழ்ச்சி கேவலம் எப்ப பண்ணுவோம் நம்ம? ஒருத்தனை எப்ப இகழ்ச்சி கேவலம் பண்ணுவோம்? இப்போ நான் இருக்கிறேன், நீங்க வந்து என்ன வந்து